ಶ್ರೀಮದ್ವೇಂಕಟೇಶಂ ಶ್ರೀಮದ್ವೇಂಕಟನಾಕಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತಿತರಾಣಿ ತ್ರಿನಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವದೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಬಸ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯಸ್ ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮಧನ್ವಯಾಣಾಂ ಆಧ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೆ ವಗುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಶರಸ್ಯ ಮಹದಾಗ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರಕುಲಶೇಖರ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಗುಸಮುನಿ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರನಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ತಂ ಸ ಚಾಣೂರಮರ್ಧನಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ ಪೂಮಣ್ಣು ಮಾದು பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் ತ್ರಿದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸಾರ್ಥವಾಹಮೀಡೆ ಶಿಖಯಾ ಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ. ಓಡಿ ಓಡಿ ಪಲ್ಪಿರಪ್ಪು ಸಿರಂದು ಮತ್ತೋರ್ ದೈವಂ ಪಾಡಿ ಆಡಿ ಪಣಿಂದು ಪಲ್ಪಡಿಕಾಲ್ ಬಳಿಯೇರಿ ಕಂಡಿ ಕೂಡಿ ನಿಂತು ವಾಣವರ್ ಏತ್ತ ತಿರುಕುರುಹೂರ್ ಅದನುಳ್ ಆಡು ಪುಟ್ಕೊಡಿ ಆದಿಮೂರ್ತಿಕ್ಕು ಅಡಿಮೈ ಪುಗುವುದುವೇ. கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. பயனன்றாகிலும் தாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில்சூழ் திருகூர்வூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே. கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முடிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமே. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரும் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேலோர் எம்பாவாய். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தா வனத்தே கண்டோமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி பலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். எல்லாருக்கும் வியாதியிலிருந்து மோட்சம் கிடைக்கணும், தரித்திரத்திலிருந்து மோட்சம் கிடைக்கணும், பிரச்சனைகள்லேருந்து மோட்சம் கிடைக்கணும், பந்த பாசங்கள்லேருந்து மோட்சம் கிடைக்கணும், காமம் கோபத்திலேருந்து மோட்சம் கிடைக்கணும், அஜ்ஞானத்திலேருந்து மோட்சம் கிடைக்கணும், கடன்லேருந்து மோட்சம் கிடைக்கணும், அவமானத்திலேருந்து மோட்சம் கிடைக்கணும், எல்லா விதமான கெடுதல்கள்லேருந்தும் மோட்சம் கிடைக்கணும். பகவான் இஷ்டப்படி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட ஒவ்வொரு நாளும் விதவிதமான கிருஷ்ணானுபவங்களை அனுபவிச்சுண்டு பரமசௌக்கியமாக ஒரு குறையில்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்ரீ வைகுண்டபதியும் ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரரும் தாமிரபரணி மாதாவும் நவதிருப்பதி எம்பெருமான்களும் பவிஷ்யதாச்சாரியனான சுவாமி ராமானுஜரும் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவும் பூரணமாக ஆசிர்வாதம் பண்ணுறத்துக்கு பிரார்த்திக்கிறோம். ராதே கிருஷ்ண சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தோட 20வது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய திருமந்திர நகரத்தில் தூத்துக்குடியில் விட்டல் குடியில் 8வது வருஷம். இப்போ எல்லாரும் தூத்துக்குடின்னு சொல்கிறத விட்டுவிட்டாங்க, தெரிஞ்சவாள்லாம் விட்டல் குடி அமெரிக்கால இருக்கிறவாலேருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவா வரைக்கும் குருஜி விட்டல்குடி போயாச்சா. இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜே அதான், விட்டல்குடி போயாச்சா, தூத்துக்குடி திருமந்திர நகரம்லாம் இல்லை, விட்டல்குடி போய் சேர்ந்தாச்சா அப்படின்னு தான் கேட்கிறார். விட்டல்குடி சொன்னா தாமரமலை கிடைக்கிறது பார்த்தா, விட்டலன் குடியிருக்கும்படியான ஒரு இடமா ஆயிடுச்சு. அதுல 8வது வருஷம் விளையாட்டு போல இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நான் இத்தினோண்டு பயலா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் குருஜி அம்மா முன்னாடி போய் நின்னேன். அப்ப கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி குருஜி அம்மா எந்த வீட்டுல குடுத்தனம் இருந்தார்களோ அந்த வீட்டு மொட்டை மாடியில ஒரு ஓரத்தில் ஒரு டியூப்லைட் நான் மாட்டினேன். இப்போ டியூப்லைட் மாட்டும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. இப்போ அந்த லைட்லாம் மாட்டி இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை மாடியில் லைட் இல்லைன்னு சொல்லி ஒத்த டியூப்லைட் எடுத்து நான் கட்டி எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து ஆரம்பித்த கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு தெருவெல்லாம் டியூப்லைட் லைனாக நிற்க வச்சு பல 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 ஜொலிக்க ஜொலிக்க பிரமிச்சு போனேன் நான். நிஜமாவே இந்த டியூப்லைட்டு சாம டியூப்லைட்டு அப்படின்வா. ஆனால் என் வாழ்க்கை இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா ஒத்த டியூப்லைட்டில் ஆரம்பித்தது. இன்னைக்கு தெருவை அடைச்சி டியூப்லைட் போடும்படியாக கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா அதுதான் கிருஷ்ண கிருபை, அதுதான் விட்டல்குடியுடைய பலம், தாமிரபரணி ஜலத்தினுடைய பலம் வீண் போகவே போகாது. அதுவும் இந்த வாட்டி நம்ம ஆரம்பிக்கிற நாள் அத்தனை அற்புதமான ஒரு நாள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பகதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சுவாமி ராகவேந்திரர் 1671 வருஷம், 344 வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய 78வது வயசில் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ த்விதியே தேய்பிரை 2ஆம் நாள் துங்கபத்ரா நதிக்கரையில் அந்த மாஞ்சாலம் கிராமத்தில் ஜீவசமாதியில் உட்கார்ந்த நாள் இன்னைக்கு. சரியா சுவாமி ராகவேந்தருடைய 344வது ஆராதனை மகோத்சவம் இன்னைக்கு. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு நாள். அந்த நாளில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதிர்ச்சியாக அமைஞ்சது, எதிர்ச்சியாக இது அமைஞ்சது. அத்தனை ஒரு வசதி இந்த புண்ணியமான ஒரு தினம். யார் பஜிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாருக்கும் காமதேனுவா இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் சுவாமி ராகவேந்தர். பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே, கல்பக விரக்ஷமா இருக்கார், காமதேனுவா இருந்து அவரவர்களுடைய பிரார்த்தனைகளை நடத்தி தரும்படியான ஒருத்தர் சுவாமி ராகவேந்தர். எங்கே இருந்தாலும் இங்கிருந்து பிரார்த்தனை பண்ணாலும் மகாத்மாக்கள் காதுகளில் நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக விழும். அந்த பிரார்த்தனையை பலிதமாக்கி கொடுக்கறதுல மகாத்மாக்கள் சாமர்த்தியசாலிகள். அதுலேயும் பாரத பூமியில் நிறைய சித்த புருஷர்கள் இன்னைக்கும் ஜீவ சமாதியில் இருக்க. சுவாமி ராகவேந்திரர் கும்பகோணத்தில் திருமழிசை ஆழ்வார், இன்றைக்கும் அவர் ஜீவசமாதியில் இருக்கார். அவர் எவ்வளோ வருஷம் தெரியுமா இருக்க போகிறார் ஜீவசமாதியில்? இந்த கலியுகத்தோட கடைசியில் கல்கி அவதாரம் வரப்போகுது. கலியுகத்துக்கு மொத்தம் 432,000 வருஷம், இப்போ தான் 5,103 தாண்டியிருக்கோம். இன்னும் 427,000 வருஷம் சொச்சம், கிட்டத்தட்ட 426,000 வருஷங்கள் கழித்து தான் கல்கி அவதாரம். இப்போ கல்கி அவதாரம் இல்லை, அந்த கல்கி அவதாரத்தை பார்த்துட்டு பாசுரம் பாடிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாராம். இன்னும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அவர் இருக்க போகிறார். 4.5 வருஷம், 432,000 வருஷத்தில் 5,000 கழிச்சிருக்கும். இன்னும் குறைஞ்சபட்சம் 4.5 லட்சம் வருஷம், 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காரோன்னு பத்மநாபர் அந்த மாதிரி 4.5 லட்சம் இந்த பூமியில் இருந்து கல்கி பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் காத்துருக்க. அந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் இன்றைக்கும் ஜீவ சமாதியில் இருக்கா. காவேரி ஆற்றங்கரையில் கோவிந்தபுரத்தில் அழகா பகவன் நாம போதேந்திராள் இன்னைக்கும் ஜீவ சமாதியில இருக்க, இன்னைக்கும் அழகா உட்கார்ந்து அங்க ராமநாமத்தை ஜிபிச்சுருக்கார். பல பேருக்கு சொப்பனத்துல இன்னைக்கும் காட்சி கொடுத்துருக்கார் பகவன் நாம போதேந்திராள். இந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் ஸ்ரீமத்வாச்சாரியார் இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்தில் யாருக்கும் தெரியாம ஆனா மகாத்மாக்களுக்கு மட்டும் காட்சி கொடுக்கும்படியா ஸ்ரீ மத்வாச்சாரியர் பத்ரியில பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது மத்வ சம்பிரதாயத்துல இன்னைக்கும் காண கிடைக்க. இப்படி நிறைய மகாத்மாக்கள் சித்த புருஷர்கள் அழகா ஜீவ சமாதியில இருந்துண்டு அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். நன்னா ஞாபகம், வேற எந்த தேசத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. நான் பொதுவாக ஒரு அஞ்சாறு பேர் தான் சொல்லியிருக்கேன், அதனால நிறைய பேர் உண்டு. அப்ப இத்தனை மகாத்மாக்கள் ஜீவ சமாதியில இருந்துண்டு இன்னைக்கும் தியானம் பண்றவாள் பஜிக்கிறவாள் நாமஜபம் பண்றவாள் ரட்சிக்கிறா அப்படின்னா அந்த சித்த புருஷர்கள் தியானம் பண்ற தெய்வங்கள் சத்தியமாக இருந்தா தானே இது நடக்கும். அப்ப உயிருள்ள தெய்வங்களா இருந்து வாழும் தெய்வங்களா இருந்து அனுகிரகம் மட்டுமே பண்ணக்கூடிய தெய்வங்களா இருந்தா தானே இந்த மகாத்மாக்களுக்கு அந்த சக்தி இருக்கும். பட்டு போன மரத்துல காய் காய்க்காது இல்லையா? அதனால இந்து தர்மம் உயிருள்ள ஒரு மதம், அழிவே இல்லாத ஒரே மதம் சனாதனமான ஹிந்து தர்மம். ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று சொல்லுவார், அந்த பறவையை எரிச்சு சாம்பலா போட்டா கூட அந்த சாம்பல்லேருந்து திரும்பியும் உயிர் தெழுந்து வரும்னுவார்கள். சனாதனமான தர்மமே மீண்டும் மீண்டும் உயிர் தெழுந்து வரும்படியான ஒரு சனாதனமான மதம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த தர்மம் சத்தியம், இந்த தர்மத்தை அழகா உத்தாரணம் பண்ணக்கூடிய மகாத்மாக்கள் சத்தியம். அந்த மகாத்மாக்கள்ல எல்லா விதமும் உண்டு, ஜாதி மத பேதம் இல்லாமல் அத்தனை பேரும் அனுபவிக்கும்படியாக பண்ணக்கூடியவர்கள் மகாத்மாக்கள். சுவாமி ராகவேந்திரர்லாம் அத்தனை அழகா ஜோரா முஸ்லீம் பையன் இறந்து போன முஸ்லீம் பையனெல்லாம் எழுப்பி விட்டுருக்கார், சமாதியிலேருந்து பணத்தை எடுத்து அவனுக்கு உயிர் கொடுத்துருக்கார் அப்படின்னு காணக்கிட்ட உயிர் போயிட்டான்னு தெரிஞ்சு சமாதியில போட்டு புதைச்ச பயலை திரும்பியும் சமாதியிலேருந்து எடுத்து அவனுக்கு உயிர் கொடுத்துருக்கார். அப்ப மதத்தை பார்க்கலையே, மதத்தை பார்க்காமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மதம் சனாதனமான ஹிந்து தர்மம். நீ என்னுடைய மதத்துக்கு மாறினாதான் உனக்கு அனுகிரகம்னு சொல்லாத ஒரு மதம் சனாதனமான ஹிந்து மதம். அத்தனை பேருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூர், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்காக எல்லா மதத்துக்காகவும் அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரே மதம் சனாதனமான ஹிந்து தர்மம். இது மதம் இல்லை, இது வழி. புரியத்துக்காக மதம்னு சொல்றேன். சர்வோஜனாக சுகினோ பவந்து, இது ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தை இல்லை, வேதத்திலேயே இருக்கு. சர்வ ஜனங்களும் சுகித்து இருக்கட்டும் அப்படின்னு. லோகா சமஸ்தா, லோகா சமஸ்தானா எல்லா லோகங்கள்ல இருக்கிறவாளும் எல்லா லோகங்களும் நன்னா இருக்கட்டும். அப்ப வேதமே பார்க்காம தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு விசாலமான மனசு சனாதனமான ஹிந்து தர்மத்துக்கு ஆதி காலத்திலேந்து இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு 50,000 கோடி வருஷம் ஆனாலும் இதனுடைய ஸ்வபாவம் மாறாது. சிலதெல்லாம் தொட்டில் பழக்கம்னு, அந்த மாதிரி சனாதனமான தர்மத்துக்கு தொட்டில் பழக்கம். எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறது, அதுல எல்லா விதமான தேவதைகள் அத்தனையும் கொண்டாடுறோம். எதை பார்த்தாலும் இங்க தெய்வம்தான், கல்லும் தெய்வம்தான், மரமும் தெய்வம்தான், எல்லாமே தெய்வம்தான். இங்க கடல்ல விளையிற சங்கும் தெய்வம் தான், சங்குதான ஹரிகடான சங்கும் தெய்வம் தான். பெருமாள் கையில ஆயுதமா வச்சிருக்க, ஏர் கலப்ப அதுவும் தெய்வம் தான், ஏன்னா பலராமன் கையில வச்சிருந்திருக்க. மரத்தை வெட்டுற கோடாரி அதுவும் தெய்வம், ஏன்னா பரசுராமர் வச்சிருந்திருக்க. ரோட்ல போற காளமாடு அதுவும் தெய்வம், ஏன்னா சிவபெருமான மேல உட்கார்ந்துட்டு போற. பசுமாடு கண்ணன் மேய்ச்சா அதனாலே தெய்வம். இங்க தெய்வம் இல்லாம எதுவுமே கிடையாது. தத்தாத்திரேயர் 4 நாயை பிடிச்சுன்னு வந்தார், நாயும் தெய்வம். 4 வேதங்களே 4 நாய்கள், நாயும் தெய்வம். மீன் பகவானே மத்தியமா வந்தா அதுவும் தெய்வம். பன்றியா பகவான் வராக அவதாரம் எடுத்தான், பன்றியும் தெய்வம். சிங்கம் வந்துடுத்து நரசிம்மமா வந்தா சிங்கமும் தெய்வம். ஆமையை பார்த்தா ஆமையும் தெய்வம். பார்க்கிற பொருள் எல்லாத்திலையும் தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒன்று. பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும் பொழுதே கைகூப்பி அதிதி தேவோபவன், ஒவ்வொருத்தரையும் தெய்வமாகவே பார்க்கிற ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். பெத்த அப்பா அம்மாவை தெய்வமா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரே தர்மம். அம்மா தாண்டா முதல் தெய்வம், அப்பா தாண்டா ரெண்டாவது தெய்வம், குரு தாண்டா மூணாவது தெய்வம், நாலாவது தாண்டா கண்ணுக்கு தெரியாத தெய்வம். கண்ணுக்கு தெரியும் ஆனா தெரியாத தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எத்தனை விதமான பாஷை உண்டோ அத்தனை விதமான பாஷையிலையும் தர்மத்தை போதிக்கிற ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். யாரா இருந்தாலும் இங்கு பகவான் அனுபவிக்க முடியும். சூரியனும் தெய்வம், சந்திரனும் தெய்வம், காற்றும் தெய்வம், கடலும் தெய்வம், பூமியும் தெய்வம், ஆகாசமும் தெய்வம், எல்லாம் தெய்வம். உண்ணும் சோறும் தெய்வம், பருகும் நீரும் தெய்வம், தின்னும் வெற்றிலையும் தெய்வம், காக்கை சிறகும் நந்தலாலாதான், பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலாதான், கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலாதான், தீக்குள் விரலை வைத்தாலும் நந்தலாலாதான். எல்லாமே அக்னி குஞ்சுதான், எல்லாமே ஆத்மஸ்வரூபம்தான். எல்லாருமே பகவான் அடைய முடியும், எல்லாருமே பகவானை பார்க்கிற தகுதி உள்ளவர்கள் சொன்ன சொல்லின்றிருக்கிற சொல்ல போற ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். நெஞ்ச நிமிந்து நில்லுவோம், நான் ஹிந்து. உலகத்தை என்ன சாதிச்சோம் தெரியாது, என்ன சாதிக்க போறோம் தெரியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியாது, எவ்வளவு அவமானப்பட்டோம் தெரியாது. இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க, நான் ஹிந்துன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரைக்கும் எழுதுறதுக்கான ஒரு உரிமை கிடைச்சிருக்கு பாருங்க. இது ஒண்ணு போதும் நம்ம மோட்சம் அடையாது. ஹிந்துன்னு எழுதுவாங்க அப்ளிகேஷன்ல, நான் ஹிந்து, ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு எழுதல. இந்த ஹிந்துன்ற ஒரு வார்த்தைக்கே மோட்சம் சத்தியமா கேரண்டியா உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சனாதனமான தர்மம். இங்க மலைமேலையும் தெய்வம் நிற்கும், கடலுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும், ரெண்டு ஆற்றுக்கு நடுவுலையும் தெய்வம் படுத்துருக்கும், கோமணத்தோடையும் தெய்வம் நிற்கும், கோமணம் இல்லாமலும் தெய்வம் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அழகா ஜம்முனு கடற்கரை ஓரத்துல செந்தில் ஆண்டவனும் நிற்பான், மலை மேல திருப்பதி எம்பெருமானும் நிற்பான், ரெண்டு ஆற்றங்கரைக்கு நடுவில் அழகா ரங்கநாதனும் படுத்துப்பான், இத்தினோண்டு மத்த வச்சுட்டு கோமணம் இல்லாமல் உடுப்பி கிருஷ்ணனும் நிற்பான், கோமணத்தை கட்டிட்டு குருவாயூரப்பனும் நிற்பான், வெள்ளி பனிமலையில பத்ரிநாதனும் நிற்பான், முக்கரல் சங்கமத்துல கன்னியாகுமரியும் நிற்பான். எந்த இடத்துக்கு போனாலும் தெய்வம் தான், எங்க திரும்பினாலும் தெய்வம் 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 தெய்வம். தெய்வத்தை தவிர இங்க வேற எதுவும் தெரியாது. இந்த தர்மத்தை இந்த தேசத்தை ஆதியிலேருந்து காப்பாத்தின்றிருக்கிறது தெய்வம் ஒண்ணுதான். அத்தனை விதமா பகவான் ஆவிர் பவிக்கிறான், போட்டி போட்டு எல்லா பக்கமும் திரும்பினாலும் தெய்வ சாநித்தியமே வாழ்க்கை இந்த பாரத தேசத்துக்கு. இந்த பாரத தேசத்துக்கு அத்தனை தெய்வங்கள் உண்டு, அதுல சௌலபியமான ஒரு தெய்வம் விட்டலன். குண்டலீகவாராதா, ஒரு விட்டலன் உள்ள வரது எவ்வளவு பெருசா சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. இத்தனை பெரிய மதம், இத்தனை பெருசான ஒரு கூட்டத்துக்கு என்னை தொட்டு பாருன்னு சொல்ற ஒருத்தன் விட்டலன். என்னை தொட்டு பாரு, என்னை தொட்டு பாரு, என்னை தொட்டு பாரு, என்ன எப்படி நீ தொடாம போகலான்னு உரிமையோட அதை தொடர்றதுதானே ஒரு சுகம். ஒரு சின்ன குழந்தை குழுக்கு முழுக்குன் இருக்கு, ட்ரெயினை நம்ம எதிர் சீட்டில் உட்காந்துருக்கு, நமக்கு அவங்க யாரு என்னன்னு தெரியாது, ஜாதி மதம் தெரியாது, நம்மளை பார்த்து சிரிக்கிறது, வாயில கையெல்லாம் போனீன்றது, கை நமன்னமான்றது, எப்படா பாரு கண்ணத்தை கில்லலாம், அது ஏதாவது ஒரு சாஜா பண்ணி அழகா அப்பா அம்மாவை தாஜா பண்ணி அதை வாங்கி அப்படி தொட்டு அப்படி தூக்கிட்டோம்னா அப்பா என்ன ஒரு குஷி. அது முஸ்லீம் குழந்தையா இருக்கட்டும், யார் குழந்தையா வேணா இருக்கட்டும், அதை தொட்டு தூக்கிட்டோம்னா அது ஒரு குஷி, அத்தனை ஒரு ஆனந்தம். அதே ஆனந்தம் பண்டரிபுரம் போன பாண்டுரங்கனை தொட்டான், இவனை தொடரதே ஒரு சுகம். தொட்டு பார்க்க வேண்டிய ஒருத்தன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். எப்படி யாருக்கு கிருபை பண்ணுவான்னு யாராலையும் இன்னி வரைக்கும் அனுமானிக்க முடியாத ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரிநாத். சத்தியமா ஆயுசுல யாருக்கு கடன் பெற்றிருக்கேனோ இல்லையோ தெரியாது, பாண்டுரங்கனுக்கு ஜென்ம ஜென்மாந்திரம் கடன் பட்டிருக்கேன். அதுல என்னமோ இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பிராண தெய்வம் எல்லாம் பத்மநாபனா இருந்தாலும் கடன் பட்டது யாருகிட்ட அப்படின்னா பாண்டுரங்கன் கிட்ட. அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்டரீநாதனுக்கு, பாண்டுரங்கனுக்கு. நிஜமாவே குருஜி அம்மா டிசம்பர் 25 பரம பதிச்சார்கள். அது என் மனசை பாதிக்காம இன்னைக்கு உட்கார்ந்து நான் பகவத் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரே ஒருத்தன் காரணம், பாண்டுரங்கன் தான். ஏன்னா என் ஜென்மாவில் நான் சங்கல்பம் பண்ணிச்சு குருஜி அம்மா போனால் நானும் போயிடுவேன், அவ்வளோதான். என் பிறந்ததுலேருந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. குருஜி அம்மா பார்த்தவர்கள் கிருஷ்ணனை பிடிச்சிருந்தேன். குருஜி அம்மா போகிறதுக்கு முன்னாடி போயிடணும், இல்லாட்டி குருஜி அம்மா போனது கூட பூமியில் இருக்கப்படாதுன்னு நினச்சவன் தான். நன்னா சொல்கிறேன், அத்தனை தூரம் பிரார்த்தனை பண்ணவன். ஆனால் அதை உடச்சி எரிஞ்சு இன்னைக்கு உக்காந்துருக்கேன். 20வது கிருஷ்ண ஜெயந்தி விழா மகோத்சவத்தை உபன்யாசம் பண்ணிருக்கேன்னா பாண்டுரங்கன் சத்தியமா பண்டரீநாதனுடைய கிருபை. ஆச்சரியமானவன் பாண்டுரங்கன். அவன்கிட்ட எப்படியாவது எதையான கேட்டுட்டு நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட அவன் மறக்காம கிருபை பண்ணுவான். அவன்கிட்ட கேட்டாச்சுன்னா நீங்க மறந்துடலாம் அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். அது குடும்ப விவகாரமா இருக்கட்டும், உடம்பு வியாதியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க பாண்டுரங்கன் இடத்துல சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாண்டுரங்க அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நடத்தி கொடுப்பான். அப்படிதான் நான் பாண்டுரங்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏதான ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு என்னை பன்றி ஒரு ஐசிண்டு போடான்னு சொல்லியிருந்தேன். எப்போ சொன்னேன்னு மறந்து போயிடுச்சு. போகணும்னு ஒரு ஆசை உண்டு, ரொம்ப தவிப்பு இருந்தது. ஆனால் ரொம்ப கூட்டம் இருக்கும், 15 லட்சம் ஜனங்கள்லாம் வருவா, சின்ன குக்கிராமம், நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஆச்சரியமா இப்ப ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி அப்படியே பூனா போயிருந்தேன். பூனா போயிருந்தேன், பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு அந்த பாண்டுரங்கனுடைய தவிப்பு அதிகமாக போயிடுது. ஏன்னா பூனாலேருந்து கூப்பிடுற தூரம் ஒரு 4 மணி நேரம் தான். பாம்பே பூனாலெல்லாம் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் கூப்பிடுற தூரம் தான், அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி 3 மணி நேரமா 4 மணி நேரமா அப்படிலாம் கேள்வியே கிடையாது. தூரத்துக்கு 3 மணி நேரம் தானே அப்படின்னு நம்ம இங்கேருந்து அவன் 1 மணி நேரமா அது திருவனந்தபுரத்துக்காராக கேட்கும். 20 நிமிஷமானுவான், 20 நிமிஷமா அப்படின்வான். அவன் 20 நிமிஷம் ரொம்ப பெருசாவாடுங்க. ஏன்னா தடிக்க விழுந்தா ஸ்டேஷன், தடிக்க விழுந்தா பஸ் ஸ்டாண்ட், தடிக்க விழுந்தா ஏர்போர்ட், தடிக்க விழுந்தா பத்மநாபர், அவ்வளோதான். ஊரே முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே ஊரே கிடையாது. பாம்பேலாம் டெய்லி பூனாலேருந்து பாம்பேக்கு வேலைக்கு போயிட்டுருவான். 3.5 மணி நேரம் வெளிக்காலம்பரை, 2.5 மணி ட்ரெயினை பிடிச்சி 6 மணிக்கு பாம்பேயில் இறங்கி அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழகாக சாயங்காலம் திருப்பி ஆத்து டெய்லி. இது மாதிரி பல வருஷங்கள் பூனா டு பாம்பே வேலைக்கு போகிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த பூனாலேருந்து பன்றியபுரம் போகணும்னு ஒரு ஆசை. பன்றியபுரம் போகிறதுக்கு தைரியம் இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குமே, தனியாக என்ன விடமாட்டான் பக்தாள்லாம். சரி என்னடா பண்ணுறது, வேற நமக்கு இருக்கவே இருக்காது. துக்காராம் ஜெய் போலோ சன் துக்காராம் மகாராஜ் கீ. நிறைய பேருக்கு தேகு போய் தான் குளிர் விட்டு போச்சு. தூத்துக்குடியில் குளிர் குளிர் சொல்லிட்டு இருந்தவாள்லாம் பன்றிபுரம் போய் குளிர் நடுங்கிறதுன்னா. பன்றிபுரத்துலேருந்து தேகு போனோன்னா ரைட்டு, இதெல்லாம் ஒரு அப்போதான் தூத்துக்குடியில் குளிரே இல்லைண்ணா. தூத்துக்குடியில் பல பேருக்கு குளிர் விட்டு போனதுக்கு காரணமே பாண்டுரங்கன் தான். ஸ்வயம் அனுபவத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். துக்காராம் புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. ஆச்சரியம் இந்த துகாராம் அவருடைய அந்த தேகு போய் சேவிச்சேன். அந்த பாண்டங்களை தான் முதல்ல சேவிச்சேன். அப்போ துகாராம் கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போகணும்னு ஆசையாக இருக்கு, போகிறதுக்கு தைரியம் இல்லை, போக முடியுமான்னு தெரியலை. ஆனால் நீங்கள்லாம் போயிட்டு வந்திருக்க, எனக்கும் ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரம் நுழையணும்னு ஒரு ஆசை அப்படின்னு பிரார்த்திச்சுங்க. அப்போ சந்துக்காரம் தியானம் பண்ண மலை அதெல்லாம் ஜோராக சேவிச்சுட்டுலாம் வந்தேன். மன தடிச்சுட்டே இருந்தது. இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி நாள் ஆஷாட சுக்ல தசமி அன்னைக்கு எனக்கு அங்கே ஆலந்தி தேகு 2வது தடவை போகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனாலும் அங்கேயும் கூட்டம் இருக்குமோன்னு ஒரு கவலை இருந்தது. ரொம்ப கூட்டம் இருந்தால் எப்படி சேவிக்கிறது அப்படின்னு. ஏன்னா என்னோடய சிஷ்யா இருந்தா அவகிட்ட கை குழந்தை இருந்து, நாலு வயசு குழந்தை இருந்தது, வயசானவாள்லாம் இருக்கா, எல்லாரும் ஐஷன்ட்டு போய் எப்படி சேவிக்கிறது யோசனை. அப்புறம் துபாயிலேயும் சில பக்தா வந்தா, அவள் மெட்ராஸ்லேயும் சில பேர் ஐஷன்ட்டு வந்தா, அவள்லாரும் ஐஷன்ட்டு, சரி அவள்லாம் பார்த்தது இல்லையேன்னு அவ ஷீரடி சாய்பாபா பார்க்க போயின்னு இருக்கா. நான் பூனையில் இருக்கேன்னு தெரிஞ்சவொடனே என்னை பார்க்க வந்தா, சரின்னு சொல்லி அவளையும் கூட்டுண்டு தேகுவெல்லாம் சேவிச்சோம். சேவிச்சுட்டு அவளை அனுப்பிட்டோம். அனுப்பின உடனேயே நாங்கள்லாம் பார்த்தோம். நான் சொன்னேன், சரி ஆலந்தி போயிட்டு வந்துடுவோம். ஆலந்தி சந்த் ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதி ஸ்தலம். ஆலந்தி போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆலந்தி தேகு இங்கேன்றா பல்லக்கு போகும், பால்கின்னு சொல்லுவான் வார்க்கரி சம்பிரதாய். பல்லக்கை எடுத்துட்டு அழகாக பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு 21 நாள் 27 நாள் பிரயாணம் பண்ணுவான். நடந்து 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 ஞானதேவருடைய பல்லக்கு, துக்காராமுடைய பல்லக்கு, ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பல ஊர்கள்லேருந்து பல மகாத்மாக்களுடைய பல்லக்கு, பல்லக்குன்னா அந்த மகாத்மாக்களை எடுத்துட்டு வரா மாதிரி அபிப்பிராயம். எடுத்துட்டு பண்டிரிபுரத்துக்கு வந்து அழகா பாண்டவனை சேவிச்சுட்டு திரும்பி போவார்கள். இது வார்க்கரி சம்பிரதாயம். அவள்லாம் அவளுடைய குழந்தைகளை 7 வயசுலேருந்து இந்த பாத யாத்திரைக்கு ட்ரைனிங் கொடுப்பான். 7 வயசு குழந்தை நம்மளால யோசனை பண்ணி பாருங்க, 21 நாள் குறைஞ்சபட்சம் மினிமம் நடக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் இறங்கினாலே ஆட்டோ கேட்கும், இல்லை அடி வண்டி இருக்கான்னு கேட்கும், இல்லாடி கால் டாக்ஸி, மெட்ராஸ்னா கால் டாக்ஸி தான். 7 வயசு குழந்தைய அழைச்சிட்டு போவா தாத்தாலாம், எதுக்குடானா அவன் ஜென்மால என்ன பிரயோஜனம் இருக்கு, நடக்கட்டும், பண்டிரியபுரம் நாதனை பார்க்கறது நடக்கட்டுமே. 7 வயசு குழந்தையால நடக்க முடியுமான்னு டிவியில பேட்டி கண்டா வா சொல்றா, அதெல்லாம் பாண்டங்கன்னு பார்த்துப்பான். என்ன நம்பிக்கை பாருங்க, அவளுக்கு இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. எல்லாம் விட்டோபா இருக்கான், எல்லாம் விட்டல் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்வா. 7 வயசுலேருந்து அவன் நடந்து 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 92 வயசு ஆனாலும் போவான். இந்த ராமாயணத்திலாம் சிரவணகுமார்னு ஒருத்தனோட கதை வரும், அப்பா அம்மாவை தூக்கிட்டு போனான்னு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு போனோம், இல்லாடி பண்டிரிபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போனோம். என் கண்ணால நான் பார்த்தேன், வயசான அம்மாவை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் பண்டிரிபுரத்துக்கு நடந்ததை நான் பார்த்திருக்கேன், என் கண் கொண்டு பார்த்திருக்கேன். சத்தியமா தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது, நான் பார்த்தும் இல்லை. அப்பா அம்மா மிதிக்காம இருந்தாலே போதும், அப்பா அம்மாவை கொண்டாடினாலே போதும், அத்தனை ஆச்சரியம். தூக்கிண்டு நடந்து போகிறத என் கண் கொண்டு நான் பார்த்தேன், நிஜமாவே கண்களில் கண்ணீர் விழிஞ்சிருந்தது. அவ்வளோ அழகாக நடந்து நடந்து போவா அவள்லாம், எங்கேயோ படுத்துப்பா, எங்கேயோ சாப்பிடுவா. இப்போ நம்மளாம் இந்த திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறவாளை பார்க்கணும் பாருங்க, அது ஒரு நாள் கிளம்புவா, அடுத்த நாள் போயிட்டு வந்துடுவா. இப்போ பல நாள் 21 நாள் குறைஞ்ச வருஷம் நடந்து நடந்து போவா. நான் சொன்னேன், சரி ஆலந்தி போயிட்டு சந்த் ஞானேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவோம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனந்தமாக, சரி நாளைக்கு பண்டிரிபுரம் போகிறோமோ இல்லையோன்னு தெரியலை, இன்னைக்கு போய் ஆலந்தியில் போய் ஞானேஸ்வரரை சேவிச்சுட்டோம்னா ஒரு சமாதானம். ஏன்னா ஞானேஸ்வரரை வார்க்கரி சம்பிரதாயத்தில் மாவுலி அப்படின்வா. மாவுலி அப்படின்னா அம்மான்னு அர்த்தம், அம்மாவுடைய வாத்சல்யம் மாவுலி அப்படின்வா. அம்மா பாண்டரங்கன் அப்பாவா, ஞானேஸ்வரர் அம்மாவா, மாவுலி. அம்மாவுடைய வாத்சல்யம் அவருக்கு உண்டு. சரி நம்ம மாவுலியை சேவிக்கலாம்னு போனோம். கொஞ்சம் பயம்தான் இருந்தது, கூட்டம் இருக்குமோன்னு, ஆனால் கூட்டமே இல்லை, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம். சரி சந்நிதியில் கூட்டம் இருக்கும் பார்த்தோம். நாங்கள் போன சமயத்தில் சந்நிதியில் ஆளே இல்லை, நான் மாலையை வாங்கிட்டு போயிருந்தோம். போனோடனே அங்கே இருக்கிற சொன்னால் அவட கொடுத்தேன், நீங்களே சாத்துக்கோன்னுட்டா. நிஜமாவே கண்களில் கண்ணீர் விழிஞ்சது, அம்மான்றது அதான். அவள் சொன்னா நீங்கள் சாத்துக்கோ அப்படின்னுட்டா. நிஜமாவே கை நடுக்கிட்டேன்னா எந்த இடத்துல அந்த பீடம் இருக்கோ அந்த பீடத்து மேலே ஞானேஸ்வரோட மூர்த்தி மாதிரி வச்சிருப்பா, கரெக்டாக எந்த இடத்துல மாலை சாத்துறவமோ அதுக்கு கீழே தான் இன்னைக்கும் ஞானேஸ்வரர் உயிரோட ஜபிச்சுருக்கார். ஜீவ சமாதி என் கூட ஆலந்தி வந்தவாளுக்கு தெரியும், கீழே கரெக்டாக அதுக்கு நேரம் ஞானேஸ்வரர் கீழே உட்காந்துருக்கா. இப்போ நம்ம இருக்கோம்னா மொட்டமா இல்லை, யாராவது மேலே மாலை சாத்த நமக்கு மேலே அதே மாதிரி கீழே உட்காந்துருக்கா. கண்களில் கண்ணீர் வழியே ஒரு சமாதியில் மாலையை சாத்தினேன். மௌலி நாளைக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசி, எனக்கு போக முடியுமான்னு தெரியலை, ஆனால் பாண்டரங்களுடைய பண்டிரிபுரத்தை பார்க்கணும்னு ஆசை. அன்னைக்கு பாண்டரங்களை பார்க்கணும்னு பெருசாக ஆசை இல்லை, பண்டிரிபுரத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. தெரியலை ஏதாவது ஒரு ஆஷாட சுக்ல அது ஏகாதசிக்கு அந்த குழந்தைய அழிச்சுட்டு போங்கன்னு சொல்லி சேவிச்சுட்டேன். சேவிச்சோம், அழகா முடிச்சு நாங்க வெளில வந்தோம், உடனே நிறுத்திட்டா, லைன் நிறுத்திட்டா, ஆரத்தி காட்ட போறோம். கடைசியா நாங்க தான் சேவிச்சோம், நாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஆனந்தமா சேவிச்சோம். இப்படி எல்லாம் வந்தோம், அழகா பிரதட்சணம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்குள்ள ஆரத்தி காட்ட போறோம்னா, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆரத்தி பார்த்துட்டு போகலாம். அதுக்கு ஆரத்தி நாங்க பார்த்து எத்தனையோ தடவை போயிருக்கு, ஆனா அன்னைக்கு ஆரத்திக்கு உக்காருங்கட்டா, சரின்னு உக்காந்தோம். நல்ல திவ்யமான தரிசனம் ஆரத்தி, ஞானதேவருக்கு ஆரத்தி உட்காந்து தரிசனம் பண்ணோம். ஆரத்தி முதல் தடவையே அது வரைக்கும் பார்த்ததே இல்லை, மனசு அவ்வளவு நிறைஞ்சது, அப்பாடான் திருப்தி. நான் சொன்னேன் நாளைக்கு எனக்கு பண்டிரிபுரம் போகணும்ன்ற தோணவே இல்லை. பண்டிரிபுரம் போனா என்ன திருப்தியோ அந்த திருப்தி எனக்கு வந்துருச்சு. என்ன ஆச்சரியம்னா, என் கூட வந்த அத்தனை பேரும் அதே வார்த்தையை சொன்னான், நாளைக்கு பண்டிரிபுரம் போகலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆலந்தி வந்து, ஆலந்தின்றது பூனாலேருந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் அவ்வளவுதான், ஆலந்தி வந்து செய்தி சொன்னா அவள் சொன்ன மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, நிறைஞ்சிருக்கு அப்படின்னா. ஆனந்தமா சேவிச்சோம், சரி ஆரத்தி ஆயிடுதல் கிளம்பினோம், வாசனை உட்காருங்க பிரசாதம். நான் கிளம்பலான்னு பார்த்தாலும் கிளம்ப விடல, பிரசாதம் கொடுத்தா வேர்க்கடலை எல்லாம் பிரசாதம், உலகத்தை எங்கேயுமே நான் கண்டதில்லை. நான் சொன்ன வேர்க்கடலை எல்லாம் பிரசாதம் கொடுக்குறான்னு சாப்பிட்டோம், பால் கொடுத்தா. நிஜமாவே இந்த பால் அப்படி ஒட்டின்னு இருந்தது கையில, எங்க கை அளம்பவே மனசு வரல, இப்போ எவ்வளோ சித்தி பார்க்கணும்னு பார்த்துக்கணும், அப்படி ஒட்டு ஒட்டு ஒட்டின்றது. நான் சொன்னேன் அம்மா பாலும் கொடுத்துட்டா, இதுக்கு மேலே வேற என்ன வேணும், அவ்வளோதான், வயிறு ரொம்ப எடுத்து, மனசு ரொம்ப எடுத்து, ஆத்மா நிறைஞ்சுடுத்து அப்படின்னு சந்தோஷமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதே சிந்தனை, மாவுலி மாவுலி மாவுலி, ஜெய் போலோ மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். அன்றைக்கு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருந்தோம், சரி போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, சரி வண்டி ஏற்பாடு பண்ணும், அட்லீஸ்ட் பண்டிரிபுரம் எல்லை வரைக்குமாவது போயிட்டு வந்துடும். சில பேர் சொன்ன 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுவா, நடக்க முடியாது என்னமோலாம் சொன்னான். மாவுளியை பார்த்துருக்கணும்னு அடுத்த நாள் கிளம்பிட்டோம். நிஜமாவே அன்னைக்கு தான் சால்தா மாலி, அந்த பக்தருக்கு பாண்டரங்கள் காட்சி கொடுத்த இடத்த போய் தரிசனம் பண்ணோம். அன்னைக்கு தான் ஆச்சரியமா கூர்மதாசருக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடத்துக்கு போனோம். இத்தனையும் முடிச்சு பண்டிரிபுரம் போனோம். கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுடா, பண்டிரிபுரம் எல்லை வரைக்கும் வண்டி விட்டா, அதுக்கப்புறம் நடக்கணும்னா ஒரு துள்ளு துள்ளினோம் நாங்கள்லாம். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டிரிபுரத்து எல்லையை மெதிச்சுட்டோம். நாங்கள் நினச்சோம் எல்லையை மெதிச்சுட்டு நமஸ்காரம் என்று வரலான்னு. அப்புறம் எப்படின்னு நான் பார்த்தேன், 3 கிலோமீட்டர் நடக்கலாமா, 3 கிலோமீட்டர் தானே நடக்கலாம், 4 மாதம் கை குழந்தை, 4 வயசு குழந்தை, 2 பேர் சீனியர் சிட்டிசன், அப்புறம் என்னுடைய சிஷ்யன் சகோதரன், அப்புறம் மனைவி, இத்தனை பேர் கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் பண்டிரிபுரம் சீராங்கம் சந்திரபாகா எல்லை வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், இந்த மனசு ஆசை அப்படிதானே, சந்திரபாகா எல்லை வரைக்கும் போனோம். அப்பாடா பார்த்தாச்சு, நான் சொன்ன சந்திரபாகா எல்லை வரைக்கும் வந்துட்டோம், இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணா பண்டிரிபுரம், உள்ள நுழைஞ்சுடலாமே, சரி நுழைவோம், நுழைஞ்சாச்சு, உள்ள நுழைஞ்சாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சந்திரபாகாவில் ஒரு குளியல் போட்டுடலாமே, ஒரு குளியல் போட்டோம். நான் சொன்ன குளியல் போட்டாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் அந்த கோவில் வாசல் வரைக்கும் போயிடலாம், போயிட்டு வந்துடுவோம், சரி கோவில் வாசல் வரைக்கும் போகணும். கூட்டம்னா ஜனக்கடல், எள்ளு போடுறது இடம் இல்லை, ஜனக்கடல்னா ஜனக்கடல், அத்தனை கூட்டத்தில் ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. குழந்தை நடந்தோம், 4 வயசு குழந்தை நடத்தி வச்சுட்டு போகிறோம், 4 மாதம் குழந்தை கையில் தூக்கிட்டு போகிறோம், 2 வயசானவர், அவ்வளோ தூரம் நடந்தது, காத்தாலே சுற்றி சுற்றி வந்திருக்கோம் நாங்கள். இத்தனையும் தாண்டி சௌக்கியமா ஐஷண்டு போய் பாண்டகன் கோவில் வாசல் வரைக்கும் நிக்க வச்சுட்டு ஐஷண்டு வந்தான். அதுக்கு மேல கேட்டுதான் கொடுத்துருப்பான், நான் சொன்னேன் இதுக்கு மேல தாங்காது கிருபை போதும். அப்ப திரும்பியோ கொஞ்சம் உடம்பு டயர்டாயிடுது, அப்ப நான் பாண்டகன்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் ஒரு ஓடத்திலையும் போயிட்டா சந்தோஷமா இருக்கும், கரெக்டா ஒரு ஓடம் கிடைச்சி ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு சந்திரபாகா நதியில ஓடத்திலையும் பிரயாணம் பண்ண வச்சான், ஓடத்திலேருந்து இறங்கினோம். நான் சொன்ன ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு, இந்த பண்டிரிபுரம் வார்க்கரிக்கார சில பேர் இந்த வண்டியில் போவான், அந்த வண்டியில் போகணும்னு ஒரு ஆசை பாண்டுறங்கான்னு நான் நின்று கரெக்டாக ஒரு வண்டி வந்து நின்றது, அதாக நாங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே கொண்டு இறங்கி விட்டான். இவ்வளவு சௌக்கியமாக கொண்டு வச்சேன், அப்பாடா வந்தாச்சு வீட்டுக்கு வந்தான்னு வச்சோம், பாண்டங்கள் பார்த்தேன் இவ்வளவு சௌக்கியமாக வச்சுருக்கேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு போவியா, அங்கே கார் நிறுத்தி வச்சுருந்தோம். அந்த கார்காரன் ஃபோன் பண்ணான், அவன் எங்கேயோ இருக்கேன்னா, நாங்கள் எங்கேயோ இருக்கோம், கடைசி 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் நிற்கிறோம், அது அவனை தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அப்போதான் நான் சொன்னேன், இவ்வளோ சௌகரியம் பண்ண பிடித்த பாண்டரங்களை விட்டுட்டு உடனே போனால் அவனுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் 1 மணி நேரம் நிற்க வச்சா நின்று பஜனை அனுபவிச்சுட்டு வந்தோம். இத்தனையும் நடந்தது எங்கேன்னு தெரியுமா, மாவுளியோட அனுகிரகத்தினாலே. தாயாருடைய கிருபை இருந்தால் தகப்பனை அனுகிரகம் பண்ணித்தானே ஆகணும். மாவுலி சந்த் ஞானேஸ்வர மகராஜ் அந்த ஞானேஸ்வர் பண்ண கிருப இன்னைக்கும் மனசுல அப்படி தித்திக்கிறது எனக்கு நிஜமாவே. போயிட்டு வந்துட்டு நாங்கெல்லாம் நிஜமாவே நம்ம பன்றிபுரம் போயிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். நாங்கெல்லாம் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு நிஜமாவே ஆஷாட சுக்ல ஏகாசி பன்றிபுரம் போயிட்டு வந்துட்டோமா நம்மளா பாண்டன் ஐஷன் போயிட்டா நினைச்சு நினைச்சு அழுதும். சத்தியமா சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு நினைச்சாலும் அதிசயமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. ஏண்டாண்ணா இத்தனைக்கும் காரணம் ஒரு மாவுலி. ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா அந்த மாவுலியுடைய விஷயத்தை தான் இந்த வாட்டி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரியில் அனுபவிக்க போகிறோம். சந்த் ஞானேஸ்வரர் வைபவம். அப்போ இன்னைக்கும் ஞானேஸ்வரர் சத்தியம். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கி சொன்னேன்னா இத்தனை வருஷங்கள் ஆன பிறகு கூட அந்த ஞானேஸ்வரர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில் இருந்துண்டு கேட்கிறவாளுக்கு என்ன வேணுமோ அதை கிருபை பண்ணின்னு இருக்கா. துக்காராம்லாம் அவருக்கு ஏதான கஷ்டம் வந்துடுது அப்படின்னா மாவுலி கிருபை பண்ணும் போலே அப்படின்பார். சன் துக்காராம் நிறைய அபங்கங்களில் பார்த்தோம்னா ஞானேஸ்வருடைய பெருமை, சரீர வியாதியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும், மாவுலி மாவுலி மாவுலி. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலையா, ஆலம்பி போகணும், மாவுலி சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணணும், அவர் பார்த்துப்பார். குடும்பத்தில் கஷ்டமா ஆலம்பி போகணும், மாவுலி கிருபை பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவா நடந்துடும். குழந்தைகளை செட்டில் பண்ணமா, கல்யாண விஷயமா எது வேணா இருக்கட்டும், மாவுலி மாவுலி மாவுலி. அவளுக்கு இவ்வளோதான் தெரியும், மாவுலி கிட்ட சொன்னா என்ன வேணாலும் நடக்கும், மாவுலி கிட்ட சொன்னா பாண்டங்கனும் வீடு தேடி வருவான், சத்தியமா வீடு தேடி வருவான் விட்டலன் அப்படின்னாரு பொழுதுகிற சுவாமிஜி. சத்தியம், சந்தேகமே வேண்டாம், மாவுலி கிட்ட சொன்னால் நடக்கும். ஆச்சரியமானவர் மாவுலின்னு சொல்லும்படியான சந்த் ஞானேஸ்வரர், ரொம்ப விசேஷமானவர் ஞானேஸ்வரர். அவருடைய பாட்டனார் அவள்லாம் பைட்டன் அப்படின்னு ஒரு இடம், கோதாவரி நதிக்கரையில் பைட்டன்ற ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் நிறைய பண்டிதர்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடம் பைத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஒரு 8 மைல் தூரத்தில் ஆபே அப்படின்னு ஒரு கிராமம், ஆபே கவுன் அப்படிங்கிறது, கவுனா கிராமம், அதெல்லாம் மராட்டி பேர். ஆபே கவுன் அப்படின்னு அந்த கிராமத்தில் தான் அவருடைய மூதாதையர்கள்லாம் இருந்தார். ஆச்சரியமாக பகவத் பக்தி சாஸ்திர விசாரம் பகவத் அனுபவத்தில் தலைச்சிருந்த ஒரு பிராமண குடும்பம். இந்த குல்கர்ணின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த குல்கர்ணி வம்சம் எல்லாம் ஞானேஸ்வர் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான், குல்கர்ணி வம்சம். அதில் தான் ஆச்சரியமாக கியம்பக் குல்கர்ணின்னு ஒரு தருந்தார். அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை தான் ஞானேஸ்வரருடைய தகப்பன். அத்தியாச்சரியமானவர், சின்ன வயசுலேயே உபநயனம்லாம் பண்ணி வச்சு வேத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஆனந்தமாக அப்படியே தளைச்சிருந்தா. விட்டல் பந்த் அப்படின்னு பேர், அப்பா பேர் விட்டல் பந்த் அப்படின்னு பேர், பேரும் விட்டல் தான். அந்த விட்டல் பந்த் நல்ல பகவத் விஷயமெல்லாம் கத்துண்டார். அப்பா அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு க்ஷேத்ராடனம் போகிறார். ஆனந்தமாக பைட்டன்லேருந்து க்ஷேத்ராடனம் போகிறார், பண்டரிபுரம் போகிறார். பாண்டுரங்கன் பன்றிபுரம்னாலே ஒரு குஷி, அது ஒரு ஆனந்தம், போய் பார்க்கணும். அது எத்தனை தடவை போய் பன்றிபுரம் பார்த்தாலும் விசேஷம்தான், எத்தனை தடவை பன்றிநாதனை தொட்டாலும் ஆனந்தம் தான், அது மாற்றமே கிடையாது. அதே பாழா போன நாச்சு தானே, காத்தால சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்றது நல்லா தானே கேட்குறது, அதே சொல் பேச்சு கேட்காத நாக்கு தானே, ராத்திரிக்கு நல்ல சாப்பாடு தானே கேட்கறது, அதே நாக்கு தானே, பல வருஷமாக நம்மளும் போராடிட்டே இருக்கோம். அதுதான் நம்மளை ஜெயிச்சிருக்க ஒழிய நம்ம ஒரு தடவை கூட நாக்க ஜெயிச்சதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் காத்தால காஃபியோ டீயோ சூடு குறைவா குடிச்சிருவோம், காஃபி குடிச்சா மாதிரியே இல்லை. ஒரு டம்ளர் காஃபியை நன்னா முழுங்கிட்டு, ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு, டீயையும் குடிச்சிட்டு சூடே இல்லை. அப்ப குடிக்க வேண்டாமே, சூடுன்னா குடிக்க, அதான வைராக்கியம். குடிக்கவும் குடிச்சிட்டு குடிச்சா மாதிரியே இல்லை. எதுக்குடானா அடுத்த காஃபி கலையிறது, அன்னைக்கு கோட்டா ஓவர் விட்டுற வேண்டியது தானே, அன்னன்னைக்கு கோட்டா இவ்வளவுதான், ரேஷன்ல கோட்டா மாதிரி தானே வாழ்க்கையில் இவ்வளோ இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கோட்டா நிர்ணயம் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த நாக்குக்கு மட்டும் இன்னைக்கு கோட்டாவே கிடையாது. டாக்டரே சொல்லட்டும், அவன் கிடக்கிறான் அவன் கிடக்கிறான் அவ்வளோதான். அதே உடம்பு வந்து சரியாயிடுதான், டாக்டரே நீங்கள் தான் கடவுள். அதே ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சாப்பிடா அப்படின்னா அவன் கிடக்கிறான் அவன் நல்ல உடனே டாக்டரை மாற்றிடுவான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எங்கேயாவது ஆகாரத்தில் யாராவது டாக்டர் கை வச்சான்னா டாக்டரை மாற்று, கடைசி வரைக்கும் தன்னை மாற்றிக்க மாட்டான். டாக்டரை மாற்றிட்டா பரம சந்தோஷம். அதுக்கப்புறம் தோணும் அந்த டாக்டரே பரவாயில்ல போட இருக்கு, ஏதோ இதுவாக சாப்பிடுங்கன்னு இவர் அதுவும் கூடாதுன்றார். நிறைய இருக்கு பாருங்க, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பார். அந்த மாதிரி இந்த நாக்குக்கு அடிமையாகி கிடக்கும், இந்த நாக்கை ஜெயிக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகிறது இல்லை. அந்த நாக்கே இவ்வளவு வசத்தின்னா நாக்கை விட பாண்டங்கன் எவ்வளவு வசத்தி. தொடத்தொட சுகம்தான், எத்தனை தடவை தொட்டாலும் சுகம்தான், எப்படி பார்த்தாலும் அழகம்தான், எந்த வேட்டில் கேட்டாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தான். நிஜமாவே சண்டிநாதன் அர்த்தராத்திரி இந்த 11 மணிக்கு மேலே அந்த ராத்திரியில போய் பார்த்தாலும் சுகந்தான், விடிய காலம்புற காக்கட ஹாத்தியில போய் பார்த்தாலும் சுகந்தான், மத்தியான நேரத்தில் போய் பார்த்தாலும் சுகந்தான். நீங்க எந்த டைம் வேணா போய் பாருங்கோ, பாண்டரங்கனை பார்க்கறதே ஒரு தனி அலாதி சுகம். இடுப்ப மேல கைய வச்சுட்டு செங்கல் மேல அவன் நிக்கிற அழகுக்கு உசிரியே கொடுக்கலாம், வேற எதையும் கொடுக்க தோணாது. அப்பேற்பட்டவன் புண்டலீகவரதா அழகா பாண்டரங்கனை பார்த்த சந்திரபாகால தீர்த்தமாடினார், புண்டலீகன் சன்னதியில புண்டலீகனை நமஸ்காரம் பண்ணார், புண்டலீகனை பார்த்து பார்த்து அழறார், கதறி கதறி அழறார். என்ன ஒரு பக்தி உனக்குப்பா, நீ தாயா தகப்பனாருக்கு பண்ண கைங்கரியத்தை பார்த்துட்டு துவாரகாதீசன் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னானே, செங்கல்ல தூக்கி போட்டு நின்னும் போது தோவரேன்னு சொல்லிட்டு போனியே, அன்னைக்கு நின்னவன் இன்னி வரைக்கும் நிற்கிறான். இத்தனை காலம் ஆயாச்சு, இத்தனை காலமா அந்த செங்கல் மேல நின்று இருக்கான், நம்மெல்லாம் அப்படி நிற்போம் யாருக்காவது காத்துண்டு. இன்னைக்கும் பாண்டரங்க நிற்கிறான், யாரெல்லாம் அவனை நினைக்கிறாளோ அவ வந்து ஒரு நாள் தன்னை தொடுவான்னு காத்துண்டு நிற்கிறான். யாரெல்லாம் என்ன பன்றீபுரம் போகலையோ கவலையே படாதீங்கோ, உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு நீங்களும் பன்றீபுரம் போவேள், நீங்களும் பாண்டரங்கன் திருவடியை பிடிப்பே, ஏன்னா உங்களுக்காக பாண்டரங்கன் காத்துருக்கான். நீங்க எவ்வளவு தூரம் காத்துருக்கேன்னு தெரியாது, ஆனா அவன் காத்துருக்கான். யார் விக்கலன் நாமத்தை ஜபிக்கிறாளோ, யார் அவன் கதையை கேட்கிறாளோ, யார் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ, அவர்களை கூட்டிண்டு போய் அனுகிரகம் பண்றது பாண்டரங்கன் தன்னுடைய தர்மமா வச்சுருக்கான். இல்லையே சம்சாரம் படுத்துறதேதான் இந்த பாவக்கடல், இவ்வளவுதான் இடுப்பளவுதான். உங்க எல்லா கஷ்டமும் எல்லா பிரச்சனையும் எல்லா வியாதியும் எல்லா தொந்தரவும் எல்லா பூர்வ ஜென்ம கர்ம வினையும் இடுப்பளவுதான். அதை தாண்டி எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இடுப்பளவு ஜலம் இருந்தா நடந்துருவோம் இல்லையா, தண்ணியில இறங்கும்பொழுது கூட எல்லாருக்கும் இடுப்பளவு வரைக்கும் தைரியமா நிற்போம். இடுப்புக்கு கீழே மேல தண்ணி வரணும் கொஞ்சம் பயம் உண்டு எல்லாருக்குமே. இடுப்பு வரைக்கும்னா அது இடுப்பளவு தண்ணி தான், ரொம்ப தைரியமாக நிற்பா, இல்லை கொஞ்சம் உள்ள பல்ல பரவாயில்லைங்க தான் சரியா இருக்கு அப்படின்னு வேண்டாம். இடுப்பளவு வரைக்கும் ஒரு தைரியம் பாண்டங்க தான் சொல்கிறான். அப்படி எல்லாமே இடுப்பளவு தான், இடுப்பளவுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஹைட்டுக்கு ஒன்றை தூக்கி விடுறது என் பாடு, கீழே அப்படி தூக்கி விட்டுருவான். இந்த குழந்தைகளெல்லாம் நதியில் இறக்கிட்டு போனால் அப்பா அம்மா தோளில் வச்சுப்பான், அப்படி இடுப்பில் வச்சுருப்பான். அது என்னன்னா அப்பா அம்மா இடுப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கும், ஆனால் அப்போ கூட அது கூட பாருங்க அது இடுப்பு மேலே தண்ணி போச்சுனா பயப்படும், அது தண்ணியில் இறங்கவே இல்லை, அது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருப்போம். அந்த குழந்தைக்கு மட்டும் இடுப்பை தாண்டி தண்ணி வரட்டும், வேண்டாம் 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 அப்படின்னு, என்னமோ அதுவே தண்ணியில் நிற்கிற மாதிரி அப்பா அம்மா தான் வச்சுட்டுருக்கோம். அப்போ அந்த இடுப்பளவுன்றது குழந்தை வரைக்கும் தெரியறது பாருங்க, குழந்தை வரைக்கும் இடுப்பளவுன்றது சௌகரியமாக தெரியறது. பாண்டரங்கன் சொல்கிறான் எல்லாமே இடுப்பளவு தான், எந்த ஒரு விஷயமும் உன் இடுப்பளவை தாண்டி உன்னை பாதிக்காது, அதுக்கு நான் கேரண்டீடு சொல்லக்கூடிய அடையாளம் தான் இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்க நிற்கிறேன். அதனால் தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுது, தலைக்கு மேலே கஷ்டம் வந்துடுது, தலைக்கு மேலே அவமானம் வந்துடும், இடுப்பையே தாண்டது, இடுப்பை தாண்டாது. சொந்தக்காரர்கள் பண்ணுற பிரச்சனையாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், பூர்வ ஜென்ம கர்ம வினையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் இடுப்பளவை தாண்டி போகாது, சந்தேகமே வேண்டாம். பாண்டவனை அழகா சேவிச்சுட்டார், மயங்கி போயிட்டார். தொட விடுறியடாப்பா, பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், ஆச்சரியமான பாண்டுரங்கன் ஜம்முன்னு இடுப்புல கைய வச்சிருந்து அமக்களமா நின்று இருக்கான். ஜோர பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்ம ரூபம் நிக்கிறது, ஆனந்தமா செங்கல் மேல நிக்கிறது, இடுப்புல கைய வச்சுண்டு நிக்கிறது, ஆனந்த ஸ்வரூபமா நிக்கிறது, நமக்காக நிக்கிறார். தொட்டு பார்த்தார், ஆனந்தத்தை தெளிச்சார். கொஞ்ச நாள் அங்க இருந்தார், அப்படி சேத்ராடணும், பல ஊர்கள்லாம் போனார், பல ஊர்கள்லாம் போய் அழகா சுத்தி இப்படியே வந்துட்டு இருக்க. வர வழியில ஆலந்தி வர்றார், அவருக்கும் ஆலந்திக்கு சம்மந்தமே கிடையாது. பைடன்றது கோதாவரி நதி தீரம், ஆலந்தின்றது பூனா பக்கத்துல இந்திரயாணி நதி தீரம். ஆலந்தி வந்துட்டார். இந்த ஆலந்தியில ஒரு சிவபெருமானுடைய கோவில் உண்டு, புராதனமான கோவில். அந்த கோவில தான் இன்னைக்கும் ஞானேஸ்வரருடைய சமாதி இருக்கு. சிவன் கோவில தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்கார், ஜீவ சமாதி. இன்னைக்கு அந்த சிவன் கோவிலுடைய சிவன் கோவில் வாசல் நந்தி இருக்கும் இல்லையா, அந்த நந்தியோட சைடில் படிக்கட்டு உண்டு. அந்த படிக்கட்டுக்கு உள்ளே போனோம்னா ஞானேஸ்வரரை பார்க்க முடியும், ஆனால் போக விடமாட்டா, அங்கே வழியாக படிக்கட்டு உண்டு. இன்றைக்கும் அந்த இடத்துல இது வழியாக ஏகநாதர் உள்ளே இறங்கினார் அப்படின்னு அந்த இடத்துல போர்டே எழுதி வச்சிருக்கான். அந்த கோவிலுக்கு வந்தார், அழகாக சேவிச்சார், இந்திரயாணி நதியில் தீர்த்தமாடினார். அப்படியே மனசு நிர்மலமாக இருந்தது, ஆனந்தமாக அப்படி பகவத் தியானம் பண்ணார் இந்த விட்டல் பந்த். சௌக்கியமாக அழகாக கோவிலில் இருந்தார், யாராவது ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டார். அப்போ அதே ஊரில் சித்தோபந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு பெண் ருக்மிணி அப்படின்னு, ருக்மிணி பாய் அப்படின்பா. அவர் தன் பெண்ணுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திச்சுருந்தார். பாண்டரங்க தியானம் பண்ணார், பாண்டங்களுக்கு கேட்டால் மாப்பிள்ளையை கொடுப்பார், பொண்ணை கொடுப்பார், ப்ரமோஷன் கொடுப்பார், வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார், மோட்சம் வரைக்கும் கொடுப்பான். கொடுப்பார்னு சொன்னால் யாரோ மாதிரி கொடுப்பான், பாண்டங்கன்னா உரிமை தான், அதெல்லாம் அவர் கொடுப்பார், அவர் இவர் சாக்ஷா சீகப்பதியான பிட்டலன் அப்படின்லாம் சொன்னால் யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். பிட்டலன்னா உரிமை தான், பாண்டரங்கன் பண்டரிநாதன் விட்டோபா ரகுமாயி பதி. அவர் பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவரை பார்த்தார், இவன் நல்ல வரனாக இருக்கானே, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடே கிடையாது, இப்படியே பகவத் தியானம் பண்ணணும், பகவான் அடைஞ்சிடும், இவ்வளோதான். எப்படாப்பா நேரம் கிடைக்கும், எப்படாப்பா சந்தர்ப்பம் வாய்க்கும், மோட்சம் அடையலாம்னு காத்துட்டு கிடந்தார் இந்த விட்டல் பந்த். அப்போ அழகா ஒரு ராத்திரியை படுத்துட்டு இருக்கும்போது சித்தோ பந்துக்கு பாண்டரங்கன் சொப்பனத்தில் சொல்லிட்டான், நீ இந்த இவருக்கு அழகா விட்டல் பந்துக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னுட்டான். உடனே அழகா அதே ராத்திரியே விட்டல் பந்துக்கும் பாண்டரங்கன் சொப்பனத்தை சொல்லிட்டான், நாளைக்கு ஒரு பிராமணர் உன்னை தேடிந்து பொண்ணு கொடுக்க வருவா, கல்யாணம் பண்ணி, இப்படிதான் கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும் பந்தல. அது மேட்ரிமோனியிலெல்லாம் போட்டு வரவணக்கெல்லாம் சொஜ்ஜி பச்சியை கொடுத்து காபி டீயை கொடுத்து போயிட்டு சொல்றோம், போகாம சொல்றோம், இதெல்லாம் விட சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தொந்தரவே கிடையாது. இந்த பால்ய விவாகம் ரொம்ப சமத்தா இருந்தது, இது கனவுக்கும் போகாது கோட்டைக்கும் போகாது, நமக்கு வாச்சது இவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ கனவு கண்டோம், கடைசியில வாச்சது ஏதோ ஒண்ணுதானே, அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், 1008 கனவு கண்டான், அவனும் கண்டான் அவளும் கண்டான், அவன் கனவில் அவள் வருவாள், அவள் கனவில் யார் வருவாள்னா, சத்தியமான வார்த்தைகள் அதுதானே. கடைசியில ஏதோ ஒண்ணு வாச்சது, அப்புறம் அதோட ஓட்டிட்டு ஆஹா எங்களை போல உண்டா ஆஹா ஓஹோ, அதுக்கப்புறம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அப்புறம் தான் ஒவ்வொன்றோட சயரூபம் தெரியும், எல்லாம் முகமுடியை கிழிச்சிட்டு நான் யாரு தெரியுமா, இவன் கிளம்ப அவன் கிளம்ப, அவன் சுந்தரின்னு நினச்சா இது குரங்கா இருக்கு, அவன் நினைக்கிறான் இவனே ஆணழகன் நினச்சா அது கரடியா இருக்கு, குரங்கும் கரடியும் சேர்ந்தா அப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதோ குழந்தைய பிறந்துடும், அதுக்குள்ள வெட்டிங் டே வந்துடும், கண்ணேமணியே கொஞ்சம் அப்படி இருந்தா சண்டை, வெட்டிங் டே கண்டிக்கே சண்டை உண்டு, இப்படி ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். அவள் வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஆனாலும் அவள் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி இருக்கின்ற ஆசை மட்டும் மாறல, அதுதான் அதிசயம். சரி நம்ம தான் படாத பாடுபடுறோம், நம்ம குழந்தைகளாக நிம்மதியாக இருக்கணும், நல்லா சொன்னா காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா போகுன்றோம், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஆசைடான்னா சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது எங்கேன்றா தோன்றதுன்னா, அது பகவத் சங்கல்பம், பகவான் தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வை, குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வை, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னா, தானோ தன் பக்தர்களோ அந்த வம்சத்துல பிறந்து அந்த வம்சத்தை உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கல்யாணமும் நடக்கிறது. பகவான் சொல்லிட்டான், இவருக்கும் சித்தோ பந்துக்கு சொல்லிட்டான், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. விட்டல் பந்துக்கிட்ட சொல்லிட்டான், அழகா நாளை கொண்டு வருவார், அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. பகவான் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு டென்ஷன் பாருங்க பெருமாளுக்கு. நிஜமாவே நீங்க பாட்டுக்கு பாண்டங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவன் நடத்தி கொடுத்தான். இந்த சித்தோபந்த் ரொம்ப நாளா பிரார்த்திச்சுட்டு இருக்கார் பாண்டங்க இடத்துல, ஒரு நல்ல வரணா எனக்கு கொண்டு வந்து கொடு, எனக்கு தெரியாது நீ கொண்டு வந்து கொடு, அழகா கல்யாணம் பண்ணி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணார். இல்லாட்டி இவர் ஆலந்திக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, இவருக்கும் ஆலந்திக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அந்த ஊருக்கு வரார் அப்படின்னா அது பாண்டங்களுடைய சங்கல்பம் இருந்தா தானே நடக்கும். அழகா வந்துட்டா ஜோர, அவரும் சரின்னுட்டா, அப்பா அம்மா எல்லாம் பைடன்ல இருக்கா, அவர் சொன்னார் அந்த வர முகூர்த்தத்தில் பண்ணிட்டுதான் இருக்கணும், அதுக்கு அதுக்கப்புறம் முகூர்த்தம் பக்கத்துல இல்லைன்னா விட்டல் வேற சொல்லிட்டானா சரின்னு ஒத்துனுட்டார். அழகா கல்யாணம் ஆயிடுது விட்டல் பந்துக்கும் ருக்மிணிக்கும். அவ அப்பா அம்மா காத்துன்னு இருக்கா, பிள்ளை க்ஷேத்ராடனம் போனானே ஆளை காணலையே அப்படின்னு, ரொம்ப நாள் ஆயாச்சே வரலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தான். இவர் சொன்னார், அப்பா அம்மாவெல்லாம் தரிசிக்கணும், கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை, விட்டல் சொன்னானே நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அழகா மனைவி மாமனார் மாமியார் எல்லாரையும் கூட்டிட்டு ஆலந்தியிலேருந்து ஜோரா அப்பா அம்மா இருக்கிற அந்த கிராமத்துக்கு போனார். ஆபே ஆபேகாம் ஆபேகாம் சில இடங்களில் இருக்கு, பைட்டன் அந்த இடம் பைட்டன் ஞாபகம். அந்த பைட்டனுக்கு போனார், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், க்ஷேத்ராடன் போயிட்டு வந்த பாடல இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொல்லி மன்னிச்சிடுங்கோ, இந்த மாதிரி ஆயிடுத்து, பாண்டரங்கன் சொன்னதுனாலே கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் வார்த்தையை மீறணும்னு உத்தேசம் இல்லை, நான் எதான தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு தண்டனையை கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். ஏன்னா தாய் தகப்பன் மனசு நோகும்படியா ஒரு காரியமும் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கும், எத்தனை வேணா தான தர்மம் பண்ணுங்கோ, ஆனால் தாய் தகப்பன் மனசு நோகும்படியா நடக்கக்கூடாது. இது தர்மம், இந்த தர்மம் பொதுவான தர்மம், சிலதெல்லாம் மாற்ற முடியாது. அப்பா அம்மா சொன்ன லடாக ரொம்ப சந்தோஷம், பாண்டரங்கன் சங்கல்பம்னும் பொழுது நாங்கள் என்னப்பா சொல்றது, பாண்டரங்கன் தானே தாயும் தகப்பனும் அப்படின்னு சொன்னார்கள். நல்ல மாமனார் மாமியார்லாம் பார்த்தவொடனே சம்பந்திக்கு சந்தோஷம், பொண்ணையும் விட்டுட்டு அழகாக கிளம்பி வந்துட்டார்கள் ஜோரா. கொஞ்ச நாள்லேயே விட்டல் பந்துடைய தாயும் தகப்பனும் பிள்ளை நல்லபடியாக இருக்கான்னு சொல்லி அவர்கள் பரமகதி அடைஞ்சுட்டார்கள். ஆனால் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் மனசு ஒட்டரை, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாகவே இருக்க, எப்பொழுதும் பகவத் தியானம் நாம ஜபம், ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி 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 இப்படி ஆனந்தமா அவர் பாடுக்கு பாண்டர ஸ்மரணையில ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரின்னு பாடிந்திருக்கார். ருக்மிணி பார்த்தா எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் இல்லையா, ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேங்கிறார். அவருக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறார். வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது, இவளை அவமரியாதைப்படுத்தணும்னு கிடையாது. உலகத்தை அந்த மாதிரி புருஷர்கள் நடந்துப்பா, தன் மனைவி தன் இஷ்டப்படி நடக்கலை, தன் சொல்படி கேட்கலை அப்படின்னா என்னமோ சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நடந்துப்பாள். ஆனால் அவர் பக்தியில் பரவச நிலையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கார். உடனே அவர் பார்த்தா அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சார், இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்கார், மாமனார் மாமியார் போயிட்டார் அப்படின்னு. அப்பா வந்தார், இவரை பார்த்தார் சித்தோபந்த், நீங்கள் ரெண்டு பேருக்கு தனியாக இருக்க வேண்டாம், நம்மளோட ஆளந்திக்கு வந்துடுங்க, ஆளந்தியில் இருக்கலாம் அப்படின்னுட்டார். சரி விட்டல் சங்கல்பம்னு வந்துட்டார் வீட்டோட மாப்பிள்ளையா. அப்பயும் அவர் பாட்டுக்கு ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி அவ்வளோதான். எப்படாப்பா நேரம் கிடைக்கும் சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு காத்துட்டு இருக்கார். கல்யாணம் பன்னெண்டாச்சு, இளவயசு, இன்னும் குழந்தைகள் உற்பத்தி ஆகலை, அதற்குரியதான எந்த விதமான ஒரு கர்மாவும் இவர் பண்ண மாட்டேங்கிறார். பகவத் சிந்தனையிலேயே காலம் கழிக்கிறார். விட்டல் சொன்னான்னு கல்யாணம் பண்ணிட்டார். சித்தோபந்த் ரொம்ப வருத்தப்படுறார், விட்டலன்னு சொன்னாதானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்ல மாப்பிள்ளை, குணவான், ஒரு குறை இல்லை, ஆனால் வம்சம் விருத்தி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கார். ஆனால் டெய்லி விட்டலா எனக்கு தெரியாது, இந்த மாப்பிள்ளையை நீ தான் கொடுத்தா வம்சத்தை விருத்தி பண்ண வேண்டியது உன் தர்மம், நீ பார்த்துக்கோ, விட்டலா உனக்கு தெரியும், பாண்டரங்கா உனக்கு தெரியும், பண்றீனா தான் நீ கிருபை பண்ணு. பகவானத்தில் நம்பிக்கை மட்டும் குறையவே கூடாது, நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கணும். ஒன்றுமே நமக்கு நடக்கிற மாதிரியே தெரியலன்னா கூட பக்தியையும் நாம ஜபத்தையும் விடாதீங்க. நம்பிக்கையே இல்லைன்னா கூட டெய்லி கோவில் போயிட்டு வாங்கும், ஸ்ரத்தையே இல்லைன்னா கூட டெய்லி நாம ஜபம் பண்ணுங்க, ஆசையே இல்லைன்னா கூட பூஜை பண்ணுங்க, கவனமே இல்லைன்னா கூட விரும்ப நீங்கள் பார்த்து பக்தி பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் ஸ்ரத்தையோடு நீங்கள் பண்ணுற நாம ஜபத்தை கவனிச்சுருக்கான், அவன் காது கொடுத்து உங்கள் பிரார்த்தனையை கேட்குறான். நீங்கள் ஸ்ரத்தையோடு பிரார்த்திக்கிறளோ இல்லையோ அவன் காது கொடுத்து என் குழந்தை என்ன சொல்கிறது. இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தை ராத்திரி தூக்கத்தில் வளரும், அம்மா அப்பா ரொம்ப சின்சியராக கேட்பார் தூக்கத்தில் என்ன வளர்றது அப்படின்னு. அது தூக்கத்தில் வளர்றது, அப்போ அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கவனம் இருக்குது, அது தூக்கத்தில் வளர்றது என்னமோ வளர்றது, பயந்தில் வளர்றதா அழறதா எல்லாம் கவனிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி நம்ம உண்மையாக மனம் வந்து மனம் ஒருமைப்பட்டு எல்லாம் பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, நடந்தால் பெரிய விஷயம். ஆனால் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனம் ஒருமுகப்பட்டு காதை தீட்டி வச்சுண்டு பாண்டரங்கன் கேட்குறான். என்ன வேணால் சொல்லும் போல அத்தனையும் கேட்குறான். நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணியே பாருங்க, சில பேர் நிறைய பேருக்கு இந்த மறதி இருக்கும், மறதினால வீட்டில் பெரிய பிரச்சனை வரும். இப்போ பாண்டுறங்கா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுதுன்னு சொல்லி பாருங்க, தான் 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 தான்னு சொல்லுவோம், சந்தேகமே வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்க. பாண்டுறங்கன்னு ரொம்ப சமத்து, கண்ணை குத்துறதுக்கு அவன் கையில் ஒன்றுமே கிடையாது சரியா, கண்ணை குத்துருவோமாச்சு இல்லை, கிருபை தரும் கிருபா சாகர், அவன் கிருபை மட்டுமே நமக்கு என்றும் போதும், சந்தேகமே வேண்டாம். அதன் ஆச்சரியம், அதனால் பாண்டுறங்கா எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டார் சித்தோபந்த். அவள் மனைவியும் இந்த ருக்மிணியும் கவலையே படலை, பாண்டரங்கன் கொடுத்த புருஷன் எதுவாக இருந்தாலும் பகவத் பிரசாதம். நீங்கள் ஒரு விஷயத்தை பகவத் பிரசாதமாக ஏற்றுன்ட்டேன்னு வச்சுருக்கோங்களேன், நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். இது ஆரம்பத்துல எனக்கு அவருக்கு ஜாதகம் சரியில்லை, ஏமாத்தி கல்யாணம் பண்ண, இப்படி எல்லாம் நீங்க பழைய கதையை குப்பையை கலர்னா இன்னும் மோசமா தான் போகும். கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ வாஸ்து சரியிருக்கோ இல்லையோ நமக்கு வாச்சது இவ்வளவுதான், நம்ம கர்மா அவ்வளவுதான். இது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா இது பகவத் பிரசாதம்னு ஒரு விஷயத்தை ஏத்துண்டோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமாவே அதற்கு தனி மரியாதை. யாராவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வரா, ஒரு வாடின பூவை கொண்டு வந்து கொடுக்குறா கோவிலில் கொடுத்தா அப்படின்னா வாடின பூ தான், ஆனால் கண்ணில் ஒத்திக்கிறோமா இல்லையா? சில சமயங்களில் கோவிலில் கொடுத்த பூவெல்லாம் அழுகி போயிருக்கும், ஆனால் பகவான் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். அப்போ பகவத் பிரசாதமாக எதை வேணால் ஏற்றுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அதுவே ஒரு அனுக்கிரகமாக மாறும். நாராயண பட்டத்திரியெல்லாம் அவருக்கு வியாதி வந்துடுச்சு, பக்கவாதம் நோய். ஆனால் அந்த பக்கவாதத்தை பகவத் பிரசாதமாக ஏற்றுண்டார், அதனாலேயே அந்த வியாதியில அவர் நாராயணியம்னு குருவாயூரப்பனை பற்றி எழுதினார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ பகவத் கிருபை பகவத் பிரசாதம் என்ன கிடைச்சிருக்கோ, இதுவரைக்கும் என்னெல்லாம் கிடைச்சதோ பகவத் பிரசாதம், இப்போ என்னெல்லாம் கிடைச்சுருக்கோ பகவத் பிரசாதம், நாளைக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறதோ பகவத் பிரசாதம். இந்த ஆயுஷு முடிந்த வரைக்கும் பகவத் பிரசாதம், ஆயுஷு முடிஞ்ச பிறகும் பகவத் பிரசாதம் தான். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாதம் ஒவ்வொரு பருக்கையும் பகவத் பிரசாதம் தான், சந்தேகமே வேண்டாம். நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் பகவத் பிரசாதம் தான். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனுஷாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலவிதமான சம்பவங்களும் பகவத் பிரசாதம். தைரியமாக ஏற்றுக்கோங்க, என் பாண்டரங்கன் எனக்காக கொடுத்திருக்கான். ருக்மிணி பாய்க்கு நல்ல நம்பிக்கை, இது பகவத் பிரசாதம் வீண் போகாது. அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், அம்மா நீ மட்டும் சொல்லு, நான் போய் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். எப்படி இருக்கும், கல்யாணமான பொண்டாட்டி புது பொண்டாட்டி ஐஷன் ஹனிமூன் போகலாம், புது பொண்டாட்டி இப்படி சன்னியாசம் வாங்குறது, அது கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டாமோன்னு. இது பகவான் இப்படி தான் சமயத்தை விளையாடுவான், இது எப்பொழுதுமே பார்க்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காம்பினேஷனே பாருங்க, ஏதாவது ஒன்று முட்டாளாக இருக்கும், ஒன்று புத்திசாலியாக இருக்கும், ரெண்டு புத்திசாலியாக இருக்க ரொம்ப துர்லபம். ஒன்று கோபத்தை கற்று 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 கத்தும், இன்னொன்று எருமை மாடு மாதிரி அப்படியே நிற்கும், அப்போ தான் ஒத்து வரும். ரெண்டு கோபம் கூட தாங்காத இல்லையா, ஒன்று அப்படியே கையில் பணமே நிற்காமல் செலவு பண்ணும், இன்னொன்று அப்படியே கையில் பிடிச்சா விடவே விடாது, இது ரெண்டு தான் சேர்த்து வைப்போம். நிறைய பேர் நான் பார்த்து வெளில சொல்ல மாட்டோம் யார் யார் என்ன காம்பினேஷன். ஆனால் பல தம்பதிகளை பார்க்கணும் இல்லையா, அப்படி தான் பகவான் சேர்த்து வைப்போம். அப்போ தான் ஈக்குவல் ஆகும் இல்லையா, தராசு தட்டு ஈக்குவல் ஆகணும்னு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஒன்று உதாரியாக இருக்கும், ஒன்று ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், அழகே பாருங்க, ஒன்று ஓஹோன்னு அழகாக இருக்கும், ஒன்று அழகே இல்லாமல் இருக்கும். சில பேர்லாம் காம்பினேஷன் இவன் எப்படி வாழ கல்யாணம் பண்ண, நமக்கு ரொம்ப பெரிய கவலை தெரியுமா வாழ்க்கையில், யாராவது ஒருத்தர் ஜோடியாக போனான்னா நமக்கு ரொம்ப பெரிய கவலை, இவனை போய் எப்படி இவன் கல்யாணம் பண்ணிட்டா, அவள் கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆச்சு, அவள் கல்யாணம் பண்ணி நாலு குழந்தையும் பெற்றுட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் கவலை, அவன் எவ்வளோ நன்னா இருக்கா, ஐய எப்படி இப்படி செலக்ட் பண்ணான், அவனுக்கு அழகியாக தெரியுதா, உங்களுக்கு ஏன் போச்சு, உங்கள் முகத்தை காத்தால தூங்கி இருந்தால் அப்படியே கண்ணாடியில் பாருங்க, அப்போ தெரியும் உங்கள் அழகு என்னன்னு. பல்லெல்லாம் தேய்க்காம எழுதுட்டு சோம்பல் பிடிக்கும் போது பாருங்கோ, அதுக்கப்புறம் கோபத்தில் இருக்கும்போது பாருங்கோ, அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்குறதே விட்டு அவ்வளோ அழகு திருமுகம் அவ்வளோதான். நிறைய கவலைகள் நமக்கு அனாவசியம், பகவான் அழகாக அப்படி பொருத்தி வைக்கலாம், எப்படி இருந்தால் அவனுக்கு தான் வெளிச்சம் நமக்கு தெரியாது. அவள் பாட்டுக்கு பார்த்தா ஏ பாண்டுறங்கா எனக்கு தெரியாது ஓம் பாடு இப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் அவள் ரொம்ப சின்சியராக அதை வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மா நான் கிளம்பட்டுமா அப்படின்னா, அவளும் சரி சரின்னுட்டா, மனசுக்குள்ளே காசிக்கு கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டேன், இவளும் சரி சரின்னுட்டார், கிளம்பி போயிட்டார், வருவார் வருவார் வருவார்னு காசுன்ட்டு இருந்தால் போயிட்டார், பல ஊர்கள்லாம் சுற்றி காசிக்கு போயிட்டார். காசிக்கு போனார், அங்கே ராமானந்தம், ஜெய் போலோ ராமானந்த மகராஜிக்கு, கபீர் தாசர்களும் அவர் தான் குரு. அந்த ராமானந்தரை பார்த்தார், போய் நமஸ்காரம் பண்ணார், நல்ல வைராக்கியசாலி இந்த விட்டல் பந்த், அப்படி ஒரு வைராக்கியசாலி. சரீரம் பகவானுடைய சொத்து, நான் ஆத்மா பகவானுடைய அடிமை, இந்த உலகம் எல்லாம் பகவானுடைய, இவ்வளோதான் சிந்தனை, அதுக்கு மேலே அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது, பரம பவித்திரமான ஒரு மனசு. அழகாக போய் ராமானந்தரை சேவிச்சார். ராமானந்தர் கேட்டார், யாரப்பாணி அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஆத்மா, மனைவி குழந்தைகள் பந்தமில்லாத ஆத்மா, சரீரத்தோடு இருக்கிற ஒரு ஆத்மா, அவ்வளோதான் இருக்கார் சொல்லிட்டு கையை கூப்பிட்டார், சத்குருநாதா சந்நியாசம் கொடுங்கோன்னுட்டார், அவ்வளோதான். மனைவி குழந்தைகள்லாம் இல்லைன்னுட்டார், சுவரும் அழகாக அவருக்கு சந்நியாசிரமத்தை கொடுத்துட்டார், சன்னியாசி ஆயாச்சு. இவன் ஆனாலும் விட்டலன் கைவிட மாட்டான்னு பக்தி. பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. யாரோ காசிக்கு போனவா இதை பார்த்துட்டா, இவன் வீட்டுக்காரன் சன்னியாசி ஆயிட்டான்னு நேரம் வந்து சித்தோபன் கிட்ட சொல்லிட்டா. அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் தலையில இடி விழுந்த மாதிரி கை வச்சுன்னு உக்காந்தார். பிரேயர் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். வம்ச விருத்தி ஆகும். பார்த்தா அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். ருக்மிணி கிட்ட சொன்னா, அவர் கையை கூப்பிண்டா, விட்டலன் தான் கல்யாணம் பண்ணி வச்சா, எனக்கு புத்திரனை கொடுக்கறதும் விட்டலனுடைய தர்மம், விட்டலன் நடத்தி காட்டுவான்றா. வீடுகார சன்னியாசியம் வாங்கிட்டாச்சு. நம்மளால அடுத்த நிமிஷம் எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் எமோஷனல் இடியட்ஸ். எப்ப பாரு எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன். ஐயோ அப்பா, ஒண்ணுமே எல்லாத்துக்கும் கருப்பாம்பூச்சினே எல்லாத்துக்கும் எமோஷன். எது வேணா இருக்கட்டும், சாதாரணமா என்னைக்காவது ஒரு விஷயத்த சாதாரணமா கேட்டிருக்கள், சாதாரணமா நினைச்சிருக்கள், ஒரு நாள் சொல்லுங்க, அன்னைக்குதான் லீவ் உங்களுக்கு எல்லாம். எமோஷனே இல்லாம இருக்கணும். எல்லாத்துக்கும் பதற்றம், எல்லாத்துக்கும் டென்ஷன். பிறந்த குழந்தைகள் வெளிவா இருக்கு, வியாதி வந்தா டென்ஷன், உட்கார முடியலன்னா டென்ஷன், தூக்கம் வரலன்னா டென்ஷன், தூக்கி எழுந்தாலும் டென்ஷன். அதுக்குள்ளேயே 6 மணி ஆயிடுச்சு, என்னமோ பெரிய கவலை. நிறைய பேர் எழுந்துக்கும் போதா, அப்பா புல்லும் சிலம்பினகான் புள்ளறையன் கோவிலின் வெள்ளை விழுச்சங்கின், அப்பாடா பொழுது விடுஞ்சு விடுதேன்னு நினைக்கிறோம். ஐயோ அதுக்குள்ள விடுஞ்சு விடுத்தா, இதுக்கு ஒரு டென்ஷனா? யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும்ல. என்னமோ உங்க தூக்கத்தை யாரோ தூங்கி உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி, உங்க 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் தூக்கத்தை 15 நிமிஷமா அவங்களுக்கு கொடுத்து மீதி எல்லாம் அவா தூங்கும். ஐயோ பொழுது விடுஞ்சு விடுத்தா, எழுந்துக்கும் போதே டென்ஷன். எல்லாத்துக்கும் பகவான் எழுப்பி விட்டுக்கானே, பரவாயில்ல உசுரோட இருக்கணும், அதெல்லாம் சந்தோஷப்படணும். பரவாயில்ல ஐயா, நான் உசுரோட தான் இருக்கு, இதே உடம்புல இருக்கேன், எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? அதெல்லவா வசதி. பகவானிடத்துல அந்த நம்பிக்கை எது வந்தாலும் முதல்ல டக்குனு அந்த உள்ளுக்குள்ள ஒரு பதற்றமோ பயமோ கவலையோ ஒரு சந்தேகமோ, அடுத்து என்ன நடக்க போறதுன்னு சிந்தனையா வரும் பொழுது உடனேயே ஆச்சரியமா அது அப்படியே பகவான் கிட்ட கொடுத்துடும். சாணகம் தள்ளி வைப்பேன், மறைக்கிறது வளர்க்கலாம். நான் அவன் சொல்லிட்டா பாண்டவன் கிட்ட. அப்ப பகவான் கிட்ட கொடுத்துருங்க உங்க மனச, உங்க மனசினுடைய வேகத்தை, உங்க மனசினுடைய பயத்தை, கவலைய அவர் அப்படியே பாண்டன் கிட்ட கொடுத்தா. பாண்டரங்கா, இந்த வாழ்க்கை நீ கொடுத்தாய், இந்த சரீரம் நீ கொடுத்தாய், இந்த கல்யாணம் நீ பண்ணி வச்சாய், இந்த புருஷனை நீ கொடுத்தாய், ஆனா அவர் சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்னு இவா சொல்றா. நான் கண்ணால பார்க்கல, எனக்கு தெரியாது, எனக்கு நல்ல சத்குழந்தைகள் வேணும். பிரமாக்கா தான் ஆசை, இன்னைக்கு என்ன நல்ல குழந்தைகள் பிறந்துட்டான் வாழ்க்கை போதும், அவ்வளவுதான். சத்குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் நல்லா இருக்கு. இதுக்கு மேல அம்மாக்கெல்லாம் பெரிய ஒரு கனவு எல்லாம் கிடையாது. அப்படியே தான் கல்யாண குழந்தைகளை பெற்ற பிறகு அழகியா இருக்கணும், உலகமே தன்னை கொண்டாடணும், அப்படிலாம் கிடையாது. இந்த குழந்தைகளை வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி அது சௌக்கியமாக வாழ்கிறத பார்த்தாச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு இதை விட திருப்தி அவளுக்கு எதுவுமே கிடையாது. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். அதானே சான்றோன்றதுன்னா பகவத் விஷயத்தில் நல்லா இருக்கா, ஒரு வரையும் குறைவில்லாமல் இருக்கா, இவ்வளோதான். இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாச்சுன்னா லட்சியம்லாம் ஓரத்தில் போயிடும், அதுவாகுமே இதுவாகுமே எல்லாம் போடும். எதோ இதை வளர்த்து போகுதுங்க, அப்போ இதை வளர்த்து அப்படி கடை ஏற்றி விட்டால் போகுதுடாப்பா சாமி அப்படின்னு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்று தோணாது. அவன் மனசில் ஒரே தீர்மானமான முடிவு, விட்டலா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு, ஓம் பொறுப்பு. இதில் யார் யார்கிட்டையும் நான் பதில் கேட்க முடியாது, வேறு யார்கிட்டையும் இதுக்கு பதில் கிடையாது. என்னோட நம்பிக்கை அவள் பொய்ன்னு சொல்லுவாள், பைத்தியக்காரன்னு சொல்லுவாள், முட்டாள்தனம் சொல்லுவாள், நடக்காதுன்னு சொல்லுவாள், ஆனால் எனக்கு ஓம் மேலே நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. உலகம் எப்படி வேணால் சொல்லட்டும், எப்படி வேணால் நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், என் விட்டலன் இதற்கு பொறுப்பு, அவன் பொறுப்பு. அவன் நடத்தி காட்டுவான், நடத்தி காட்டணும். தெய்வம் தானே, காது கொடுத்து கேட்குறவன் தானே, எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணவன் தானே, அப்போ எனக்கும் பண்ணட்டும். இவ்வளோ பேருக்கு பண்ண முடியும், நான் எனக்கு பண்ணுறது ஒரு கஷ்டமா? கை நிறைய தானியம் தள்ளி போடுறோம், எத்தனையோ பறவைகள் வந்து சாப்பிட்றது, ஒரு பறவைக்கு தானியம் கிடைக்கல, ஒரு 4 அரிசி அதுக்கு எடுத்து போடுறதுனால நம்ம வீட்டில் குறைஞ்சா போயிட போடுறது. ஒரு 4 அரிசி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சமைக்க வச்சுருந்த அரிசியே போட்டார் மகாகவி பாரதியார். அப்போ மனுஷாலால் முடியும் அப்படின்னா தெய்வத்தினால முடியாதா, பாண்டங்களால் முடியாததுன்னு ஒன்று உண்டா? அப்போ எத்தனையோ ஜீவராசிகளுக்கு இத்தனை யுகம் யுகமாக கிருபை பண்ண பாண்டரங்க எனக்கும் கிருபை பண்ணு, நானும் ஓ குழந்தை தானே, என்னுடைய பிராரப்தம் தப்பா இருக்கலாம், என்னுடைய புத்தி சரியில்லாம இருக்கலாம், என்னுடைய குணம் சரியில்லாம இருக்கலாம், என் மனசுடைய ஆசைகள் பேராசையா இருக்கலாம், நான் என்னுடைய நடவடிக்கைகள் கேவலமாகவே இருக்கலாம். உன் குழந்தை தானே, உன்னுடைய பூமியில வாழ்றவ தானே, எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அப்ப உன்னுடைய எத்தனை குழந்தைகள் நன்னா இருக்கும் பொழுது எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கே. இப்போ இதே பூமியில் இவ்வளோ பேர் ஆரோக்கியமாக இருக்கணும், நானும் ஆரோக்கியமாக இருக்கணுமே. இதே பூமியில் காக்கைக்கும் குருவிக்கும் அதோட குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் குழந்தைக்கு கல்யாணம் நீ தானே பண்ணி வைக்கணும். காக்கை குருவிலாம் மாற்றி முடியல ஃபோட்டோவாக போடுறது, அஞ்சடி ஓசனும், இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கோம், இவ்வளோ சம்பாதிக்கணும், அதுவாக சொல்கிறது. இவ்வளோ அதெல்லாம் போடாமல் இருந்தால் சீக்கிரம் நடந்துருமோ என்ன போது? இதெல்லாம் போட்டதுனாலே வம்பாயிடு. காட் ஃபியரிங்லாம் எழுதி, ஜாதகம்லாம் எழுதி, கடவுளிடத்தில் பயப்படுபவர். காட் ஃபியரிங் போட்டால் ஜாதகத்தை நம்பாதீங்கோ ஏமாத்திரம். தப்பு பண்ணுறவா தான் கடவுள்கிட்ட பயப்படுவார், தப்பு பண்ணாதான் ஏன் கடவுள்கிட்ட பயப்படணும்? காட் லவ்விங் தான் இருக்கணும். பகவானிடத்தில் அன்புக்குரியவர்கள் தானே முக்கியம். அந்த ருக்மிணிக்கு அப்படி தீர்மானமான நம்பிக்கை, என் பாண்டுரங்கன் என்ன கைவிட மாட்டான், இந்த நம்பிக்கை. என் பாண்டுரங்கன் கைவிட மாட்டான். கணவர் புத்தி மாறட்டும், அவருக்கு குரு யாரோ ஒருத்தர் சன்னியாசம் கொடுக்கட்டும், எங்கள் அப்பா நம்பிக்கை இழந்து போகட்டும், சுற்றி இருக்க மனுஷாலாம் வாழ்க்கை முடிஞ்சுடுத்து அவன் அனுபவத்தை கொண்டு சொல்கிறான். ஆனால் என் பாண்டங்கனால எல்லாத்தையும் மாற்ற முடியும், மாற்றக்கூடிய பலம் அவனுக்கு உண்டு. இதில் மாற்றமே கிடையாது. எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் அவனுடைய இந்த கிருபை அதிகமாகிட்டு போகுமே ஒழிய குறையாது. ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அனுபவத்தை கொண்டு நான் சொல்கிறேன். அவன் நினச்சான்னா நடக்கும், அவன் நினச்சிட்டு தான் இருக்கான். அதனால் பயமே வேண்டாம், எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும், அவன் நடத்துவான், அவன் மாற்றி காட்டுவான், அவனாலே முடியும். நம்பினார் கெடுவது இல்லை. அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஒரு பிரச்சனை வந்துடுத்து, ஒரு கவலை வந்துடுத்து, ஒரு வியாதி வந்துடுத்து, நீங்கள் பத்து பேர்கிட்ட புலம்புறதுனால அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அவாவா இதை நினச்சி நினச்சி இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுடுவான். தெய்வத்துக்கிட்ட முறையீட்டுகள்னா காதும் காதும் வச்ச மாதிரி பிரச்சனையை முடிச்சுடுவான். நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு ஐயோ பாவம் சொல்கிறது முக்கியமா, பிரச்சனை தீர்றது முக்கியம். காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்கணும் இல்லையா பிரச்சனை? பாண்டரங்கன் கிட்ட சொன்னால் நடத்து கொடுப்பான். அவள் பார்த்தா என் பாண்டரங்கன் கிருபை பண்ணுவான், அவ்வளோதான். தீர்மானமான நம்பிக்கை. அந்த இந்திரயாணி நதிக்கரையில் ஒரு அரச மரம் இருந்தது, அந்த ஆலந்தியில் இன்னிக்கும் அந்த அரச மரம் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அரச மரம் பார்க்குறதுக்கு. நம்ம திருப்புல்லாணி போனால் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் பாருங்கள், அஸ்வத்த நாராயணன். அந்த மாதிரி ஆலந்தியில் இன்னிக்கும் அந்த அரச மரத்தை நாராயணனாக தான் எல்லாரும் சொல்லுவோம், அஸ்வத்த நாராயணன். டெய்லி இந்திரயாணியில் குளிச்சுட்டு நதிக்கரலாட்டு பெரிய அரச மரம், டெய்லி கொஞ்சம் ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த அரச மரத்துக்கு விட்டுட்டு டெய்லி விட்டல் 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 ஜெபிச்சுண்டு சுத்தின்றே இருந்தா. அவள் பாட்டுக்கு சுத்தின் இருக்கா, எல்லாரும் பாவம் அவன் என்ன பண்ணுவா, கணவன் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது, ஏதோ காலத்தை ஓட்டின் இருக்கா. அவன் முகத்தில் துளி கவலையோ துளி வருத்தமோ துளி பயமோ எதுவுமே இல்லை. என் பாண்டரங்கன் எனக்கு கிருபை பண்ணுவான், இந்த நம்பிக்கை ஆழத்தை கொண்டு வச்சிருந்தோம். என் பாண்டரங்கன் எனக்கு கிருபை பண்ணுவான். எப்பெல்லாம் மனசில் பலம் குறையிறதோ, நம்பிக்கை குறையிறதோ, பயம் அதிகமாகிறதோ, அப்பெல்லாம் என் பாண்டரங்கன் எனக்கு கிருபை பண்ணுவான், என் பாண்டரங்கன் என்னை கைவிட மாட்டான், என் பாண்டரங்கனுக்கு தெரியும், என் பாண்டரங்கன் நிச்சயமாக மாற்றி காட்டுவான், என் பாண்டரங்கன் நடத்துவான், என் பாண்டரங்கன் கிருபை பண்ணுவான், 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 என் பாண்டரங்கன் கிருபை பண்ணுவான். இதான கவலை வந்துடுத்து பயம் வெறி பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என் பாண்டரங்க கிருபை பண்ணுவோம், என் பாண்டரங்க கிருபை பண்ணுவோம், என் பாண்டரங்க கிருபை பண்ணுவோம், அவ்வளோதான். பண்ணி காட்டணும், பண்ணி காட்டுவான். பண்ணி காட்டலான்ற பேச்சே கிடையாது, பண்ணி காட்டுவான், அவ்வளோதான். இல்லை ரெண்டு, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு நான் போவேன் நினச்சி கூட பார்க்கல. அது இவ்வளோ சீக்கிரத்தில் ஆஷாட சுக்ல ஏகாதசி நான் போவேன் நினச்சி கூட பார்க்க, ஆனால் பாண்டரங்க நடிச்சுட்டு போனான்னா அவன் நினைச்சா நடத்தி காட்டுவான். இவள் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கா, டெய்லி அந்த அரசவரை சுத்தின்னு இருக்கா. சித்தோ வந்து பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டார். குழந்தை அப்படின்னார், அப்பா கவலைப்படாதீங்கோ, என் பாண்டரங்கன் நாத்தி காட்டுவான், அவ்வளவுதான், என் பாண்டரங்கன் சரி பண்ணுவான், என் பாண்டரங்கனுக்கு தெரியும். தைரியமா அவ சொல்லிட்டான். அவளை பார்த்து அவள் அப்பாவுக்கு தைரியம் வந்துடுச்சு, பாண்டரங்கன் சரி பண்ணுவான், பாண்டரங்கன் மாத்தி காட்டுவான். நம்ம மனசுல ஒரு நல்ல தைரியம் இருந்துச்சுக்கோங்க, அந்த தைரியம் பல பேருக்கு கொடுப்போம். நம்ம மனசுல பயம் இருந்தா பத்து பேருக்கு அந்த பயத்தை நம்ம தள்ளி விடுவோம். நிஜமாவே ஒரு பத்து பேர் பயந்துருக்கானா, அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா, அந்த பக்கம் போகாது அப்படி யாராவது சமயத்தில் ஸ்கூல் குழந்தைகள்லாம் அதான பேசிட்டு இருக்கும், அதை யாராவது பயமுறுத்தி விட்டுருப்பா. இது ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும், அதை கேட்டு இது பயப்படும், என் ஃப்ரெண்டு சொன்னோம் அப்படின்னு. இது நேரம் பார்க்கல கேட்கல, ஆனால் அவள் சொல்கிறத கேட்கறதோன்னு. அதே எதான குழந்தைகள் எதான பண்ணிக்கிறோம், இது அதை பார்த்து இதுவும் பண்ணும். அப்போ மனசுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. மனசு 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 நன்னா பலமாகணும். உங்கள் மனசில் பாண்டரங்கன் நிற்கிறான், அப்புறம் ஏன் கவலை? அவன் இல்லைன்னா பயப்படணும், அவன் வரலன்னா பயப்படணும், அவன் கேட்கலன்னா பயப்படணும், அவனுக்கு தெரியலன்னா பயப்படணும், எல்லாம் அவனுக்கு தெரியுமே. அழகாக அவள் பாட்டுக்கு நாம ஜபம் ஜபிச்சுட்டு டெய்லி அரச மரத்தை சுத்தின்னு இருக்கா. பாண்டரங்கா கிருப பண்ணு, பாண்டரங்கா விட்டலா 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 ஜபிச்சுட்டே இருக்கா. ஜபிச்சு 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 அப்படி ஆனந்தத்தை இருந்துட்டே இருக்கா. எப்படி என் பாண்டரங்கன் கிருப பண்ணுவான்? நமக்கெல்லாம் பொறுமை கிடையாது, காலம் போயிட்டே இருக்கு, எத்தனை வருஷம் ஆயிடுது, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, இவ்வளோ நாள் பக்தி பண்ணி என்னத்தை கண்ட, ஒன்றும் மாறலை. அது கிடையாது, மாறும். எப்போ எப்படி நடக்கணுமோ அப்போ நடக்கணும். நமக்கு அந்த பொறுமை வேணும். பூமியில் விதைச்சுட்டேன்னா என்னைக்காவது ஒரு நாள் முளைச்சே தீரும். நீங்கள் பாடு விதைச்ச இடத்த மறந்தே கூட போயிடலாம், அது மேலே ஜலம் விழும்போது தானாக முளைச்சிடும். அது வரைக்கும் அந்த விதையில் அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது, முளைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்கு, காலம் ஓடிகிட்டே இருக்கு. அப்போ ஒரு தடவை ராமானந்தர் காசியிலேருந்து கிளம்புறார், ராமேஸ்வரம் போய் சேரிக்கணும்னு. இன்றைக்கி ஒரு நார்த்தி வடக்கு திக்கார ஆளுக்கெல்லாம் பல ஊர்கள் தெரியும், ஆனால் ராமேஸ்வரம் மட்டும் நல்லா தெரியும். அவள் அவர் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னு சொல்லி அழகாக கிளம்பி வர, பல ஊர்கள் வழியாக வரவர் ஆலந்திக்கும் வந்தார். ஆனால் அவர் கூட இவர் வரல, இந்த விட்டல் பந்த். அவருக்கு இப்போ ஆச்சரியமாக சன்னியாசி பேரெல்லாம் கொடுத்து அவர் அங்கேயே இருக்க வச்சுட்டார். இவர் குரு அழகாக ஆலந்திக்கு வந்துட்டார். இவர் எப்பொழுதும் போல இந்திரியாணி நதிக்கரில் ஜலம் எடுத்து அந்த அரச மரத்தெல்லாம் சுற்றிட்டு பாண்டரங்கன் கிருப பண்ணுவான், பாண்டரங்கன் மாற்றி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில், அதில் அவர் உட்கார்ந்துருக்கார், தேஜோமயமாக உட்கார்ந்துருக்கார். ராமானந்தர் சதா சர்வதா ராமநாமத்தை தியானம் பண்ணக்கூடிய ஒருத்தர், நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துருக்கா, எல்லாரையும் ராமநாமம் ஜபிக்க சொல்கிறார். ராம 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 சீதாராம் ராம 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 பண்ண முடியும். அதனால தான் கலியுகத்தில் மகாத்மாக்கள் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணி நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ பஜனை பண்ணுங்கோ அப்படின்னு கதறார்கள். நாமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு தானே. விட்டல்தாஸ் மகாராஜெல்லாம் வந்து அவ்வளோ பஜனை பண்ணுறார் கேட்டோன்னே எல்லாருக்கும் ஆட தோன்றது அப்படின்னா அந்த நாமத்தினுடைய மகிமை தானே, அந்த நாமம் தானே உழுக்கிறது, அந்த நாமம் தானே உருக்கிறது, அந்த நாமம் தானே நம்மளை கட்டி போடுறது. அப்படி ஒரு பலம் பகவன் நாமத்துக்கு உண்டு. அந்த நாமம் அவர் ஜபிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் நாம ஜபம் ஜபிங்கோ பகவான் இருக்கான் கைவிட மாட்டான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆச்சரியமாக ஜோரா இந்த ருக்மிணி வந்து அழகா சேவிச்சா, ஜோரா சேவிச்சுட்டா. பார்த்தா தெரியறது இளவயசு பொண்ணு, கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா இன்னும் குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சது. பார்த்தா இவர் சேவிச்ச உடனே அவர் பாட்டுக்கு சொன்னார், நல்ல சத்புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பிரார்த்தனை வீண் போகாது, நன்னா ஞாபகம், பிரார்த்தனை வீண் போகாது, தன்னை மறந்து நல்ல புத்திரர்கள் உண்டாகட்டும்னு சொன்னார். இப்ப தலையை தூக்கி பார்த்தா அழுதுண்டே சிரிச்சா. அவர் கேட்டார், ஏம்மா அப்படின்னு, என் கணவர் சன்னியாசம் வாங்கிட்டான்னு ஊர்ல எல்லாரும் சொல்றா, எங்கேயோ காசியில இருக்காருன்னு சொல்றா, அவருக்கு ராமானந்தர்னு ஒருத்தர் சன்னியாசம் கொடுத்தாருன்னு கேள்வி இவர்கிட்ட சொல்றா, எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க விகலன். அவர்கிட்டயே சொல்றா, ராமானந்தர்னு ஒருத்தர் அவருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டாரா, நீங்க என்னடா நல்ல புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றேன்னு தூக்கி வாரி போடுற அந்த ராமானந்தரே நான் தாமா. அவர் கேட்டார், என்ன ஏது விஷயம்னா, எல்லாம் சொன்னால் தெரிஞ்சு போயிடுது. ஓ, அந்த விட்டல் பந்து தான். ரொம்ப வருத்தப்பட்டார், என்னடா அது இப்படி ஒரு ஆசீர்வாதம், அவனும் சன்னியாசம் வாங்கின்ட்டான். பார்த்தார், அப்ப உங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு, குரு பொறுப்பு. பாண்டன் அப்படி கொண்டு விட்டுருவான். குரு ஒரு விஷயத்தை நுழைஞ்சுட்டாருன்னா மாத்தி காட்டுவார், நடத்தி காட்டுவார். அது எப்படிலாம் தெரியாது, அது பாண்டனுடைய பலம், அது குரு பலம். ஏன்னா குருஜி அம்மா என்ன ராதேகிருஷ்ணா சொல்லுடா, நான் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லுவேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அத கண்கூட பார்த்துருக்கேன். குரு கிட்ட மட்டும் வாக்குவாதமே வச்சுக்கப்பட சரண்டர் ஆயிடும் ஆரம்பத்திலேயே. நம்ம வாக்குவாதம் பண்ண வீம்பு பிடிச்சு நம்மளை ஆக்கிடுவோம். அது ஸ்வயம் அனுபவத்துல நான் கண்ட உண்மை. பார்த்தா ராமேஸ்வரம் போகிறேன்னு எழுதிட்டார், நான் ராமேஸ்வரம் போகிறேன்னு ராமானந்தன். எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு சொன்னார். உன் வீட்டுக்காரன் சன்னியாசம் கொடுத்தவனே நான் தான் வா அப்படின்ட்டார். இப்ப கண்கள் ஆனந்த பாஷம், அரச மரத்தை சுற்றினா என்ன கிடைக்குன்னு இதுவும் நடக்கும். அரச மரத்துக்கு அத்தனை பலம் உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் ஆலந்தியில ஜனங்கள்லாம் உள்ள போய் செய்திக்காக அரச மரத்துக்கு சுத்திட்டே இருப்பா யாராவது. ஏன்னா ருக்மிணிக்கு பிரத்யட்சமா பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ண அரசம பச்சை பசையில் ஜம்முன்னு பார்த்தாலே பாண்டன் இடுப்புல கை வச்சு நிக்கிற மாதிரி தான் இருக்கு. பிரம்மாண்டமா தனியா அது ஆடும்போது அதிசயமா இருக்கும், அந்த சப்தமே ஜோரா இருக்கும். சித்தோபன் பார்த்தார் கண்கள் ஆனந்த பாஷ்பம். ருக்மிணி பார்த்தா பாண்டன் கிட்ட சொன்னது வீணா போகாது, அவளுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அது இன்னைக்கு குருமுகமா இவர் நேரடியா அவர்கிட்ட பேசியிருந்தா கூட நான் சன்னியாசம் வாங்கிட்டேமா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தப்பிச்சிருவேன். இப்போ குரு வழியா விஷயம் போயிடுது. ராமானந்தர் ராமேஸ்வரம் போகிறத விட்டா கேக்கடா போடுவோ கையில் போடுவோ. ஆ அதான் சமத்தாரு. அப்ப அழகா ராமானந்தர் சித்தோபந்தையும் ருக்மிணியையும் கூட்டிண்டு திரும்பவும் காசிக்கு வரா ஆயிஷண்டு வரார். ஆ குருநாதர் வராரே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஜோரா பார்த்தா பக்கத்தில் மனைவி வந்து நிற்கிறார், நட்டுங்கிறார், கொலை நட்டுக்கும். ஏன்னா குரு கிட்ட இதெல்லாம் சொல்லலை, அவர் பாட்டுக்கு எனக்கு மனைவி மக்கள் கிடையாதுன்னா சொன்னார். குரு சன்னியாசம் கொடுத்துட்டார். அழகா ராமானந்தர் பார்த்தார், அப்பா இந்த பொண்ணை தெரியறதா அப்படின்னு. குரு கிட்ட மாட்டணும்னா இக்கட்டான்னு நடந்ததா, எப்படி கொண்டு எங்க நிக்க வைப்பாருன்னு தெரியாது. அடுத்த பதிலோ எதுவுமே பேச முடியாதபடி கழுத்துல தான் கத்தி நேரடியா நெத்தி அடியும் வேலை. அதான் குரு கொண்டு வந்து அப்படி நிக்க வச்சுட்டா, ஆச்சரியமா ஜோரா நிக்க வச்சுட்டா. அவர் எப்படி கைய கூப்பிடறார், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே ராமானந்தர் சிரிச்சுண்டே சொன்னார், இவரோட வீட்டுக்காரன் ஆலந்தியில் இருந்தாராம்பா, காசியில யாரோ ராமானந்தர் கிட்ட வந்து சன்னியாசம் வாங்கிட்டாரா அப்படின்னு அவ சொன்னா. அந்த ராமானந்தர் நான் தான் சொல்லிட்டேன், இப்ப நீ சொல்லணும் இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் யாருன்னு. அவ என்கிட்ட சொன்னா, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இப்ப இதுக்கு பதில் நீ தான் சொல்லணும். சத்குருநாதா பாகிமான்னு காலில் விழுந்த, இதுக்கு மேல பதில் சொல்ல முடியும். இப்ப சன்னியாசி யாருன்னு ஏன் கொண்டாட்டி சொன்னா மோசம், ரொம்ப கஷ்டம். கள்ள சன்னியாசி ஆயிடுவார், சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம், என்ன பண்றதுன்னு தெரியல. ராமானந்தர் தாத்தா சாஸ்திரப்படி சன்னியாசம் வாங்கிட்டா திரும்பி குடும்பத்துக்கு போகக்கூடாது, ஆனா இந்த பொண்ணுக்கு சத்புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அவர் கேட்டா, இப்ப நீ சொல்லு, சத்சிஷ்ய லக்ஷணப்படி சத்குரு சொல்றத கேட்கணுமா வேண்டாமா? அவ்வளவுதான், குரு சொல்லி ஆச்சுன்னா அவ்வளவுதான். அதுதான் அந்த குரு மேல நம்பிக்கை, இந்த குரு வாக்கியம் சொல்றா அப்படின்னா நமக்கு நல்லதுதானே சொல்லுவா, நமக்கு இதை மட்டும் தானே சொல்லுவா, நமக்கு இதமில்லாத ஒண்ண நம்மளை விட நமக்காக யோசிக்கிறவர்கள் சத்குருமார்கள். சுயம் அனுபவத்தில் சிஷ்யனா இருந்து சொல்றேன், நம்மை காட்டிலும் நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்ம குழந்தைகளை பத்தியும் நம்முடைய வம்சத்தை பத்தியும் கோடி மடங்கு அக்கறை சத்குருமார்களுக்கும் சதாச்சாரிய புருஷாளுக்கும் உண்டு. நான் குருஜியம்மா பார்த்துட்டு சொல்றேன், ஆழ்வார்த்தவர் எம்பெருமானார் ஜீயர் கண் கொண்டு எத்தனை பேர் பார்த்துருப்பேன், விட்டல் குடியில் போய் சேவிச்சோம்னா பிரசாதம் கொடுக்காம ஒரு நாள் அனுப்பியிருப்பார் சொல்லுங்க. எவ்வளவு வேணா இருக்கட்டும், உட்காந்து பேசாம அனுகிரகம் பண்ணாம அனுப்பியிருக்கார் ஒரு நாள் சொல்லுங்க, கிடையவே கிடையாது. என்ன வேணா பிரச்சனைன்னு போய் சொல்லுங்க, நிறுத்தி நிதானமா கேட்டு அதுக்கு பதில் சொல்லாம இருந்தாலும் சொல்லுங்க, சத்தியமா கிடையாது. பிராக்டிக்கலா நான் பார்த்துருந்தேன் எத்தனையோ அந்த மாதிரி மகாத்மாக்கள். சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜன் ஒருத்தர் உண்டு, இப்ப இல்ல, அவர் பரமபதிச்சுட்டார். அவர் நான் போன சமயத்தை ஒரு மௌன விரதம், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். நான் போனேன், அவர் தொட்டு அவர் தூங்கிட்டு இருந்தார். சரி, நான் தொட்டு சேவிச்சுக்கான கண்ணை முடிச்சுட்டார் அப்படின்னுட்டார். நானும் அவரும் சைகை பாஷையோ 20 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். என் லைஃப்ல மறக்க முடியாத அனுபவம் அது. நான் சொல்றேன், அவர் குறிஞ்சி சிரிக்க, அவர் சொல்றத கேட்டு நான் சிரிக்க, சுத்தி இருக்க ரெண்டு பேரும் பார்த்தேன், ரெண்டு பேரும் இடத்துல தான் பேசுறான்னு தெரியல. சுகமான ஒரு அனுபவம், ரெண்டு பேரும் அந்த சைகிய பாஷையில் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா ஜீவன் முக்தர், அவரெல்லாம் பிரத்யக்ஷமாகவே ஜடபடுற மாதிரி ஜீவன் முக்தர். இந்த கிருப்பை அப்போ எவ்வளோ அக்கறை இருக்கும் அவளுக்குள்ள, இந்த அக்கறையெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சத்குருவுக்கு நமக்கு என்ன தேக பந்தமா, ரத்த பந்தமா, குடுக்கல் வாங்கல் பந்தமா, பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்கார பந்தமா, ஊர் பந்தமா, பாஷ பந்தமா, எதுவுமே இல்லை. ஆத்ம பந்தம், கண்ணனோடு சம்பந்தப்பட்ட ஒரு பந்தம். ராமானுஜருக்கு நமக்கு என்ன பந்தம், சங்கரருக்கு நமக்கு என்ன பந்தம், சுவாமி ராகவேந்தருக்கு நமக்கு என்ன பந்தம், நாமதேவருக்கு நமக்கு என்ன பந்தம், நாமதேவருக்கு நமக்கு விட்டலன் தான் பந்தம், ராமானுஜருக்கு நமக்கு நாராயணன் தான் பந்தம். சத்தியம், பகவான் தான் அங்கே பந்தம். முந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது சொல்லிட்டார். நீ சொல்லுப்பா, இப்ப குரு வாக்கியமா, குரு வார்த்தைய அதன்படி நடக்கிறதும் அதை காப்பாற்ற வேண்டியதும் சிஷ்ய லட்சணம் அப்படின்னு பெரியவா சொல்றா. இப்ப உன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு அப்ப விட்டல் பந்த் கை கூப்பிண்டார். சத்குருநாதா லட்சமாம், நீங்க என்ன சொல்றீங்களோ பண்றேன்னு. அந்த ஒரு தைரியம் வரும், அந்த ஒரு தீர்மானம் வரும், அந்த ஒரு நம்பிக்கை வரும், அந்த ஒரு தீர்மானமான நம்பிக்கை. ஆச்சரியமா சொல்லிட்டார். அப்ப அவர் சொன்னார், திரும்பியும் போய் குடும்பம் நடத்தணுட்டார். சன்னியாசிய திரும்பியும் குடும்பத்துக்கு போகணுட்டார். இவர் பார்த்தார், மறுபேச்சு பேச முடியல. சத்குருநாதா சரின்னுட்டார். இந்த ருக்மிணி கண்கள்ல ஆனந்த பாஷம், என் விட்டலன் ஜெயிச்சுட்டான். விட்டலன் தோக்க மாட்டான் இல்லையா, விட்டலன் எப்படி தோப்பான், விட்டலன் தோக்க மாட்டான். பிரகலாதன் தோக்கலான்னா நாராயணன் தோத்தான், நரசிம்மன் தோத்தான்னு அர்த்தம். திரௌபதி தோத்தான்னா கண்ணன் தோத்தான், திரௌபதி தோக்கல. அதாவது கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. ஓடி வந்து புடவையை பிடிச்சுட்டானோ கண்ணன். ஐயோ, இது அவளுடைய அவமானம் இல்லை, என்னோட அவமானம். இதுக்கு ஜவாப்தாரி நான், பதில் சொல்ல வேண்டியவன் நான் நின்னானோ கண்ணன். அந்த மாதிரி பாண்டங்கள் அழகாக கள்ளத்தனமா சிரிச்சு நின்றுட்டான். இத்தனடா வேலையை பண்ணுவேன் அப்படின்னு நீ பிளான் பண்ணி சன்னியாசம் வாங்குவியோ, தெய்வம் காத்திருந்து பிளான் அப்படியே உல்டா பண்ணிவிடும். அதுல தெய்வம் மகா கிட்டிகார், நல்லா தெரியும் சுய அனுபவத்தாவது. பாண்டரங்கன் மாதிரி பிளான் பண்றதுக்கு சத்தியமா ஆள் கிடையாது. ஏன்னா சுய அனுபவத்துல எல்லாரையும் பன்றி பொறுத்து அனுப்பிட்டு என்ன பண்ண போறேன்னு நினைச்சிருந்தா எனக்கு சௌக்கியமா ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்பிட்டேன் அவ்வளவு. ஆச்சரியம் அதிசயம் ஆனால் உண்மை, அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னா பன்றிபுரத்துல என்ன பாதவாளுக்கு தெரியும், நம்பவே நிஜமாவே. பாண்டுரங்கன் அப்ப கூட ஆழ்வார் ஜியர் சொன்னார், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ அவ்வளவுதான் தெரிஞ்சு சொன்னார். ஆழ்வார் ஜியர் மட்டும்தான் நான் பன்றிபுரம் போறேன்னே தெரியும், போனதும் அவருக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் அவரும் சொல்லல நானும் சொல்லல, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும். நான் சுவாமிகிட்ட சொன்னேன், சுவாமி போன ஏர்போர்ட்ல இறங்கிட்டே கார்ல போயிட்டுருக்கேன், அவன் வந்திருப்பாளா, ரெண்டு பேரும் பேசிட்டே பேசிட்டு இருக்கோம். அவரும் இவா கூட பேசிட்டு இருக்கேன், நானும் இவா கூட பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் வரதை பத்தி அவரும் சொல்லல நானும் சொல்லல பாண்டரங்கனும் சொல்லல, மூணு பேர் கூட்டணி போட்டு சொல்லல, சத்தியமாதான். அது பாண்டரங்கனுடைய சங்கல்பம் நினைச்சு, எனக்கு நிஜமாவே என் லைஃப்ல எத்தனையோ தடவை பன்றிபுரம் போயிருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் பன்றிபுரம் போனது எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் என்னால மறக்க முடியாது, சந்தேகமே கிடையாது. அத்தனை வசதி அந்த பாண்டரங்கன், அவ்வளவு அழகா ஜெயிச்சு காட்டி நான் பாண்டரங்கன். அவர் சொல்ற சத்குருநாதா என்ன சொல்றேளோ பண்றேன், திரும்பியும் போய் குடும்பம் நடத்துனுட்டா. அழகா குருவை சேவிச்சா, காவியெல்லாம் எடுத்து போட்டா, திரும்பியும் குடும்பஸ்தனா ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டா, சத்புத்திரர்கள் உண்டாவார்கள் தைரியமா கிளம்புட்டா. குரு வார்த்தவியும் போகாது, ஏன்னா அவ தன நம்பி சொல்லல ஹரிய நம்பி சொல்ற. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல ஹரி பண்றான், நான் சொல்லல ஹரி சொல்றான், நான் ஆசீர்வாதம் பண்ணல ஹரி ஆசீர்வாதம் பண்றான். நல்ல பெரிய ஆசீர்வாதம் பண்ணுவோம், நாராயண நாராயண ஹரி ராதே கிருஷ்ணா ஹரி ஓம் ஏதோ ஒன்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவோம். என்ன சொன்னாலும் பகவன் நாமத்தை சொல்லிதான் ஆசை, ஏன்னா இத்தனைக்கும் சாட்சி ஹரி. அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாம் பண்ணல ஹரி பண்றான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நிச்சயமா உன் வம்சத்துல ஆச்சரியமான சத்புத்திரர்கள் உண்டாவார்கள். அந்த பாண்டவர்கள்லாம் அஜ்ஞான வாசம் வனவாசம் எல்லாம் இருந்தா இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு சன்னியாச வாசம். ஏன்னா சன்னியாசத்துல அவ்வளவு தவம் பண்ணிருக்கா, அவ்வளவு தவம் பண்ணிருக்க, நீ அவனை விட்டுருமா அவன் பாட்டுக்கு அவளே படாது, அவ்வளவு தவம் பண்ணிருக்கா. அந்த தவம் எல்லாம் உடம்பு முழுக்க அப்படியே பிரம்மமா நிறைஞ்சிருக்கான். இப்ப அவர் குடும்பத்துல போனார்னா சத்தான குழந்தைகள் பிறக்கும், அது ஒண்ணு இருக்கு இல்லையா, சத்புத்திரர்கள். அதனால தேவக்கி வசுதேவர் தவம் பண்ணான், மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் வந்தான்னா, அப்படி ஒரு தவம் பண்ணா இல்லையா. இந்த மாதிரி ஒரு சன்னியாசியா இருந்து தவம் பண்ணார். இதே மாதிரிதான் நித்யானந்தர், சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர், அவர் சின்ன வயசுலேருந்தே சன்னியாசி. சைத்தன்ய மகாபிரபு 24 வயசுல சன்னியாசம் வாங்கிக்கிறார், சன்னியாசம் வாங்கிட்டு அவர் பாடு குருவா சுத்திருக்கார். நித்யானந்தருக்கு 30-40 வயசு ஆயிடுது, அப்போ சொல்றாரு இவர் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றார். நித்யானந்தர் சரி நீங்க சொன்னா பண்ணிக்கிறேன் பண்ணிட்டார். ஊரெல்லாம் கேவலப்படுத்துறது அவர், அவருக்கு அவளையே படலை, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என் குருநாதன் சொல்லியாச்சு அவ்வளவுதான், என் குருநாதனுக்கு தெரியும்னுட்டார். அந்த மாதிரி இவர் அழகா திரும்பி வந்துட்டார் ஆலந்திக்கு. ஜனங்கள் சும்மா இருப்பாளா, என்னடா கிடைக்கும், யார என்ன சொல்லி மனசை நோகடிக்கலான்றது ஊருக்கு யாருக்கா சொல்லி தருவோம், ஊர்வாய மூட முடியுமா, அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சாதார இருப்பா இல்லையா, அவ்வளவுதான். அது எப்படி சன்னியாசி எப்படி கிரகஸ்தனா ஆகலாம், உடனே குருவை ஒரு பக்கம் கேவலம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராமானந்தர் குருவே இல்லை ஒரு பக்கம், இவர் கபட சன்னியாசி இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த சித்தோபந்த் அவர் ஊர் தானே, உங்களுக்கு புத்தி இல்லையா, சன்னியாசி ஆனவே கூண்டு வரல, அப்படி என்ன உன் பொண்ணுக்கு புள்ள பறக்கணுமா, வார்த்தைகள் உரிமை, வார்த்தைகள் எப்படி வேணா தடித்து விழு, என்ன வார்த்தைகள் பேசணும், நிதானம்லாம் மனுஷாலு கிடையாது, என்ன வேணா பேசுவா இல்லையா. சில பேர் இன்னொரு படிக்கு போறார் சித்தோபந்த் கிட்ட, என்னெல்லாம் சொல்லி எவ்வளவு பணம் கொடுத்து மயக்கினேள், எவ்வளவு பணம் கொடுத்து இவரை வாங்கிட்டு வந்தேள், சன்னியாசி எப்படி ஒத்துங்கா, என்ன போலாம் வாயில கேட்கறதுக்கு ஒன்றும் விஷயம் வேண்டாம், ஒரு ஒன்றும் சொல்லல, ரொம்ப பயப்படுறா சித்தோபந்த், ஏன்னா ஊருக்கு பயந்து ஆகணுமே, நல்லதான வாழ்ந்துட்டு இருக்கோம். ருக்மிணி சொன்னான் பாண்டரங்கன் பார்த்துப்பான், அவளுக்கு ஒரே நம்பிக்கை பாண்டரங்கன் இருக்கான். எல்லாருடைய சொன்னா பாண்டரங்கனை பிரார்த்தனை பண்ணு, நிறைய பேர் கேட்ட அவர் சொன்னா நீங்க தான் பார்த்து அரச மரத்தை நான் சுத்தின்னு இருந்தது, அந்த அரச மரம் நாராயணன் கலக்கிரகம் பண்ணேன், இல்லாட்டி நடக்குமா, உடனே பிராமணாலெல்லாம் ஒன்னா சேர்ந்தா, நிறைய பேர் சாஸ்திரம் தெரியாது சில பேருக்கு தெரியும், எல்லாருமா சேர்ந்தா இப்படியெல்லாம் வந்தா அவனை ஊர்ல சேர்த்துக்கப்படாது, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான், யாரும் கூடப்படாது, அவளோட நல்ல விஷயத்து பழகப்படாது, அவ யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது, எல்லாம் பண்ணியாச்சு. இவ பார்த்தா பகவத் இஷ்டம். இதேமே அப்பையும் பாடு டெய்லி திரும்பவும் இந்திரியா நதிகளில் ஜலம் எடுத்து அந்த அர்த்தமரம் சுத்தின் இருந்தா. இவ்வளவு நாள் சத் பகவானே நடத்தி கொடுன்னா, இப்போ ஆதிகாரம் வந்தாச்சு, சத்வ நகர்னு சுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த மரம் அவ்வளவு சுத்த பார்த்துருக்கு, பிரதட்சிணத்தை அத்தனை தூரம் பார்த்துருக்கு. பண்ற பிரார்த்தனை வீண் போகாது, பாண்டரங்க நாமம் தோத்து போகாது, பக்தி ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம பாட்டுக்கு திரும்பி சுத்தின்றே இருக்கா. ஊர்ல இருக்கவெல்லாம் கேவலப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா, என்னெல்லாமோ பண்றா. இவ கவலையே படலை, விடாம நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கா. அவர் ஏற்கனவே சன்னியாசியா இருந்து பகவத் தியானம்னா, இவர் அண்ணாவே பகவத் தியானம் சித்தியாயிடு. இவா எல்லாரும் ஒதுக்க 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 இவா மேல கோபமோ பயமோ வராம பாண்டரங்க நிஷ்டம்னு விட்டுட்டான். அத்வேஷா சர்வ பூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சுகதுக்க சுகக்ஷமி சமதுக்க சுகக்ஷமின் சார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கணும். யார் நம்மளை கேவலப்படுத்தினாலும் பெருசா எடுத்துக்கப்படாது. எது நடந்தாலும் பொறுமையா இருக்கணும். யாரிடத்திலையும் விருப்பில்லாமல் இருக்கணும். அப்பேற்பட்ட பக்தன் பகவானுக்கு பிரியமானவன் கிருஷ்ணனே கீதையில சொல்றான். அத்வேஷ்டா சர்வ பூதானாம். இவ யாருக்கிட்டையும் அம்புக்க போறதில்ல. இவ வந்தா எல்லாரும் திட்டுறா, கேவலமா பேசுறா. அவ கவலைப்படல. இவர் பார்த்தார், நான் பண்ண பாவத்துக்கு இது பாய சித்தம். இத்தனை பேர் திட்டுறான்னா இந்த ஜென்மாலேயே பாவங்கள்லாம் கழிஞ்சிடும். சாஸ்திரம் அப்படி சொல்றது. நிறைய பேர் நம்மளை திட்டுறான்னா அந்த மனசு வந்து போகும் இல்லையா, அதுலேயே நம்முடைய பல ஜென்மாவுடைய பிராரப்த கர்மா அப்படியே குறையறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோங்க, உலகத்தை ரொம்ப கஷ்டம் அவமானப்படுறது. அது ரொம்ப வேண்டப்பட்ட அவமானப்படுத்தும் சித்தே போயிடாதனால உசுரும் போகாது. ஆனால் பல கோடி ஜென்மா நரகவாசத்தை பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லை. இது ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. யாரா அவமானப்படுத்துகிறாளா, கவலையே படாத, உன்னுடைய பாபங்கள் குறையிறது, அவ்வளோதான். போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கே விட்டலனுக்கேன்னு கொடுத்துருங்க. இப்படியே சுத்தின்றிருக்கா கவலையே படாமல். காலக்கிரமத்தில் அவள் கர்ப்பவதி ஆகிட்டா. ஆச்சு, இன்னும் ஜனங்களுக்கு வம்பு பார்த்தியா. இந்த ஆளுக்கு ஆசை விட்டு போகலை, ஏதோ ஒரு அவசரத்தில் சன்னியாசம் வாங்கிட்டா. இப்போ பொண்டாட்டி கிடச்சவன பார்த்தியா, அவ்வளோதான். கர்ப்பவதி ஆனதும் குத்தம். உலகம் என்ன தான் சொன்ன வசதி கிடையாது இல்லையா. ஆச்சு, முதல் குழந்தை பிறந்தது. நிவிருத்தி அப்படின்னு பேர் வச்சாள். நிவிருத்தினா அப்படின்னு பேர். பிரவிருத்தி நிவிருத்தி. பிரவிருத்தினா உலகார்ந்த விஷயங்கள், நிவிருத்தினா யோக மோட்ச சம்பந்தமான விஷயங்கள், பகவத் விஷயங்களுக்கு நிவிருத்தின்னு பேர். நிவிருத்தி மார்க்கம்னு சொல்லுவோம். நிவிருத்திநாத் அப்படின்னு பேர் வச்சுட்டான். ஆச்சரியமா சிவபெருமானுடைய அனுகிரகத்தோட பிறந்த குழந்தை. அவர் சொன்னார் சத்புத்திரர்கள் உண்டாவான் இல்லையா. இவாளுடைய தபசை பார்த்துட்டு சிவபெருமான் மூத்த பிள்ளையா வந்துட்டார். ரெண்டு வருஷம் ஆச்சு. அழகா அடுத்த குழந்தை பிறந்தது ஸ்வயம் விஷ்ணுடைய அவதாரமா, விட்டலன் அனுகிரகத்தோட. ஞானமே ஈஸ்வரனா உடையவன் பிறந்தான். சந்த் ஞானேஸ்வரர் பிறந்தான். ஜெய் போலோ நிவிருத்திநாத் மகாராஜ் கீ, ஜெய் போலோ ஞானேஸ்வர் மகாராஜ் கீ. அடுத்த ரெண்டு வருஷத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது. சோபன் தேவ் அப்படின்னு பேர் வச்சுட்டார். பிரம்மதேவருடைய அனுகிரகத்துல பிறந்த குழந்தை. ஆச்சரியமா ஜெய் போலோ சோபன் தேவ் மகாராஜ் கீ. அடுத்த ரெண்டு வருஷத்துல ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. முக்தாபாய் பேரு சுட்டா. ஜெய் போலோ முக்தாபாய் மாதா கீ. ரெண்டு வருஷத்துல நாலு குழந்தைகள். நிவிருத்திநாத், ஞானேஸ்வரர் இல்லாட்டி ஞானதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மாவுலி. நிவிருத்திநாத், ஞானதேவ், சோபன் தேவ், முக்தாபாய். இவா நாலு பேரும் சத்புருஷர்கள். லோகத்தில் ஜனங்களுக்கு பக்தி ஞான வைராக்கியம் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த சகோதரர்கள், சகோதரி. அவ்வளோ வசதியான ஒரு குடும்பம். நாலு பேரும் பிறந்துட்டா. இவர் பார்த்தா அப்படியே குடும்பத்தை இருந்துட்டுருக்கா, ஊரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டா. நிவிருத்திநாத் பார்த்தா எல்லாரும் ஒதுக்கிறா, குழந்தை பெரியவன் ஆயிட்டு இருக்கா இல்லையா தெரியறது, கவலையே படலை. அபாடா எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டா. எல்லாரும் கொஞ்சினா வச்சுக்கோங்களேன், அவள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகணும், பார்த்தா சிரிக்கணும், உடம்பு முடியலன்னா போய் விசாரிக்கணும். அவன் நம்ம முகத்திலேயே முழிக்காதே, வீட்டு வாசப்படியே மெதிக்காதன்னு நம்ம பாட்டு வீட்டில் உட்காந்து நிம்மதியாக கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு ஜெபிக்கலாம். பத்து பேர் அவன் வீட்டுக்கு போனாலும் நமக்கு செலவு இல்லை, 100 ரூபா மொய் வைக்க வேண்டாம், அவள் குடும்பத்தை நம்ம கூப்பிட வேண்டாம், அவள் ரெண்டு பேர் வருவாளா வரமாட்டாளான்னு தெரியாது, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா இப்படி கூப்பிட்டா தான் வருவேன்வா, வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை, இதை விட ஒதுக்கி வச்சுட்டானா இம்சையே இல்லை. அவாடா விட்டது தொல்ல தொந்தரவு அப்படின்னு இருந்து நிவர்த்தினா சிவபெருமான அனுகிரகத்தினால பிறந்த வேணாலும் கவலையே படலை. சிவோகம் 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 அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவ்வளோதான். நான் சரீரம் இல்லை நான் ஆத்மா, நான் சரீரம் இல்லை நான் ஆத்மான்னு அவர் தியானம். ரமண மகரிஷி மாதிரி உன்னிஷ்டம் என் இஷ்டம், ஜனங்கள் ஒதுக்கி வைக்கிறாளா உன்னிஷ்டம், ஜனங்கள் கொண்டாடுறாளா உன்னிஷ்டம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஓம்பாடு. ரெண்டாவது குழந்தை ஞானேஸ்வரர், மூணாவது குழந்தை சோபந்து, நாலாவது குழந்தை முக்தாபாய். ஆச்சரியமான ஒரு குடும்பம், ஒரு குழந்தை குடும்பத்தில் ஏதோ ஒன்று சத்தாக இருந்தால் பெரிய விஷயம், நாலுமே சத்தாக இருக்குன்னா அப்போ எப்பேற்பட்ட தாயும் தகப்பனும் பார்த்துக்கோங்க. வீட்டில் சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மதேவர், தேவி, இவன் நாலு பேர் நம்ம வீட்டில் குழந்தையாக இருக்கான்னா இதை விட சுகம் லோகத்தில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தைகள் நல்லா இருக்குன்னு இவன் நாலு பேர் காலில் போய் விழுவோம். இவன் நாலு பேரே குழந்தையா வீட்டில் உட்காடுறா விளையாடுறா சாப்பிட்றா பேசுகிறா, அடிப்படி சண்டையெல்லாம் இல்லை, நாலும் பேசினா பரபிரம்ம விஷயத்தை பேசின்னு இருக்கான். இது ஒன்று நாமஜபம் பண்ணால் அது இன்னொன்று நாமஜபம், ஒன்று தியானம் பண்ணுறதா. ஒரு குழந்தை நாமத்தை சொல்கிறது, ஒரு குழந்தை தியானத்தை சொல்கிறது, ஒரு குழந்தை ஞானத்தை சொல்கிறது, ஒரு குழந்தை பகவத் விஷயத்தை பேசுறது, எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது உலகம். இவாளெல்லாம் ஒதுக்கி தள்ளது கூட விட்டல் பந்துக்கோ, அவர் மனைவி ருக்மிணிக்கோ, தாத்தா சித்தோ பந்துக்கோ பெருசாக பாதிப்பே அடையலை. தேவேன்னு பக்தி நாமஜபம் பண்ணிட்டு இருந்தான். நிறைய பேருக்கு இவா மேல அபிமானம் இருந்தது. இந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டான். இந்த குழந்தைகளை பார்த்தாலே அந்த தேஜஸ் பல பல பலன்னு சொல்லிக்கிறான். சாதாரணமாகவே குழந்தைகளுக்கு கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் சொல்லுவோம். இந்த குழந்தைகள் அதுவும் இல்லை, ரொம்ப நன்னா இருக்காளா, பல பல பலன் பகவத் ஸ்வரூபமா இருக்கா, ஆலந்தியே புண்ணியம் பண்ணிட்டு. அந்த புண்ணியம் இன்னி வரைக்கும் நம்மளை காப்பாத்திட்டு தான் இருக்கு. அந்த மீதி புண்ணிய விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே சத்குரு மகாராஜ் கீ சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜோதிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீம் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா ஓம் சாந்தி சாந்தி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ குண்டலீகவரதா ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமிக்கு
ஜெய் ஸ்ரீ பாஹம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரமூர்த்தி கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராம் கிருஷ்ண ஹரி. ஆறாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இங்கு ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி என்ற தலைப்பில் பகவத் விஷயம் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு சரித்திரம் அனுபவிக்க போகிறோம். ஆறாம் தேதி ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா, நிறைய பேரை கூண்டு வாங்க, எல்லாரும் கூடியிருந்து கொடுப்போம். ராதே கிருஷ்ணன்.